டிஎன்பியில் காமன் சென்ஸை மீறும் இடங்கள். இந்த தலைப்பின் கீழ் அவர் 6 கேள்விகளை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். முதல் கேள்வி, லிசியா நிராகரிக்கப்படும் போது ஏன் டார்சி நேரடியாக பிரச்சனையை தீர்க்கும் அணுகுமுறையை எடுத்துக்கொள்ளாமல் இன்டைரக்டாக வாழ்க்கை கொடுத்த இன்னொரு அணுகுமுறையை பயன்படுத்திக் கொள்கிறார். இரண்டாம் கேள்வி, லிசி காலின்ஸை மறுத்த பின்னர் ஏன் நேரி பக்கம் காலின்ஸை திருமதி பெண்ணை திசை திருப்பவில்லை. மூன்றாம் கேள்வி, ஜேன் மற்றும் லிசி மேல் இவ்வளவு நல்லெண்ணம் காட்டிய அதே சார்லட்டிற்கு ஏன் வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்த பரிசை விட பெரிய பரிசு அளிக்கவில்லை. லிசி மேல் நல்லெண்ணம் காட்டிய அதே சார்லட் ஏன் அவளுக்கு தொந்தரவு தரும் வகையில் வதந்தியை பருக்கும் கருவியாக செயல்படுகிறாள் என்பது நான்காம் கேள்வி. ஐந்தாம் கேள்வி, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள லேடி கேத்ரின் அவர்கள் ஏன் லிசியை தன்னிடத்திற்கு வரவழைக்காமல் தான் அவளிருக்கும் இடத்திற்கு தேடி போகிறாள். ஆறாவது கேள்வி, டார்சியின் மேல் விசேஷ அக்கறை கொண்ட கேரோலின் ஏன் பிங்லி ஜார்ஜியானாவை திருமணத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த வகையில் டார்சியோடு உள்ள உறவை வலுப்படுத்த எந்த வகையிலும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மேற்கண்ட கேள்விகளை அவர் ஒன்றன்பின் ஒன்றாக கையாள்கிறார். அவர் சொல்கின்ற விளக்கங்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் காமன் சென்ஸை மீறுகிறது என்றாலும் விரிவான விளக்கத்தை கேட்கும் பொழுது எல்லாம் ஒத்துப்போகின்றன என நாம் ஏற்கும்படி அமைந்துள்ளது. இப்பொழுது அசோகன் சார் அவர்களை சொற்பொழிவாற்றும்படி அழைக்கிறேன்.
செல்வி ரஞ்சனி அவர்கள் சொன்னதை போல நான் இன்று பேச எடுத்துக் கொண்டிருக்கும் தலைப்பு பிஎன்பியில் காமன் சென்ஸை மீறும் இடங்கள். கதாபாத்திரங்கள் அவர்களுக்கு அமைந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்று நமக்கு ஒரு காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஆனால் கதையின் போக்கை பார்த்தால் நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, அவர்கள் வேறு விதமாக நடந்து கொள்கின்றார்கள். அது ஏன் அப்படி வித்தியாசமாக அமைகிறது என்பதுதான் இந்த சொற்பொழிவினுடைய நோக்கமாகும். நமக்கு எல்லோருக்கும் பொதுவாக ஒரு காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அதாவது ஆண்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவார்கள், பெண்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவார்கள் என்று பொதுவாக நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்திருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் நாம் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வது கிடையாது. இப்பொழுது நன்றாக படித்துவிட்டு ஒரு வேலையில் அமர்ந்திருக்கின்ற இளைஞனை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல வேலை, நல்ல படிப்பு, அடுத்ததாக என்ன, கல்யாணம் தான் என்று எல்லோரும் எதிர்பார்க்கும் பொழுது சில இளைஞர்கள் அப்படி கல்யாணம் செய்து கொள்ள முன் வருவதில்லை. பெரும்பாலானவர்கள் கல்யாணம் செய்து கொண்டாலும் ஒரு சில லட்சியவாதிகள், ஒரு சில எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எனக்கு திருமணம் தேவையில்லை என்று முடிவு செய்து கடைசி வரை பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறார்கள். அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் அங்கே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்படி நாம் எதிர்பார்க்காத, நம்முடைய காமன் சென்ஸுக்கு ஒத்துவராத விஷயங்கள் வாழ்க்கையில் எப்படி சாத்தியமாகின்றன என்று கேட்டால், அதற்கும் பகவான் அவர்கள் தன்னுடைய சாவித்ரி காவியத்தில் ஒரு விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது மாஸ்டர் ஆக்ட், அதாவது மாஸ்டர் ஆக்ட், எ கிங் ஐடியா, பிரார்த்தனை ஆகியவை மூன்றும் இணைந்து சாதாரண மானிட சக்தியை தெய்வ சக்தியோடு இணைத்து அற்புதங்களை அன்றாட நிகழ்ச்சிகள் ஆக்கியது என்று அவர் சாவித்ரி காவியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய காமன் சென்ஸை இதே படைக்க வைக்கும் பல நிகழ்ச்சிகள் நம்முடைய உலக சரித்திரத்தில் நிறையவே நடந்திருக்கின்றன. உதாரணமாக காந்திஜி அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். யாருமே எதிர்பார்க்காத வகையில் சத்தியாகிரகமும் அகிம்சையுமே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தரும் என்று அவர் அறிவித்தார். அந்த அறிவிப்பை யாருமே நம்பவில்லை. இறுதியாக அது சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த போது அப்போதுதான் எல்லோரும் திகைப்படைந்து போனார்கள். தேசம் மேலும் ஆச்சரியத்தில் மூழ்கியது. இது பலிக்காது, இது சாத்தியப்படாது என்று எல்லோரும் நினைத்த காலத்தில் அது பலித்தது. அது முழு வெற்றியை கண்டது. அந்த வெற்றியை இந்திய மக்களும் சரி, உலகத்து மக்களும் சரி, இதுவும் ஜெயிக்குமா என்று அவர் சொன்ன போது யாரும் நம்பவில்லையே. கடைசியில் அதுவும் உண்மையாகிவிட்டது என்று வயல்வரும் வாயெடுத்து போனார். ஜெர்மானி சர்வாதிகாரி ஹிட்லர் ஐரோப்பாவில் பல நாடுகளை தாக்கி வென்றுவிட்டு இங்கிலாந்தையும் தாக்கப் போவேன் என்று மிரட்டிய பொழுது உலகமே இங்கிலாந்தும் அதனுடைய பிரதமர் சர்ச்சிலும் அடிபணிந்து போவார்கள், சரணடைந்து போவார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சர்ச்சில் அவர்கள் பதில் சவால் விடுத்தார். இங்கே கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை யாருமே அடிபணிய மாட்டார்கள், கடைசி வரை நாங்கள் போராடி பார்ப்போம், சரண்டர் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அவர் வீர ஆவேசத்துடன் முழக்கினார். இறுதியில் என்னாயிற்று? ஜெர்மனி தோற்றது, இங்கிலாந்து தான் வென்றது. அதாவது படைபலம் இருப்பவன் தோற்கிறான், படைபலம் குறைந்தவன் ஜெயிக்கிறான். இது காமன் சென்ஸ்மாகவே இல்லை. இடையில் என்ன நடந்தது, எப்படி இங்கிலாந்து வென்றது என்பது சரித்திரத்தில் இதுவரை ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக அமைந்துவிட்டது. அமெரிக்கா என்ற தேசம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஐரோப்பாவில் உள்ள ஏழை மக்கள் தான் அங்கே முதலில் குடியேறினார். ஆனால் இன்று அந்த அதே அமெரிக்கா தான் உலகில் முதன்மையான பணக்கார நாடாக திகழ்கிறது. மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவை முன்மாதிரியாக வைத்திருக்கின்றன. எப்படி ஏழை மக்கள் எல்லாம் குடியேறிய நாடுதான் இந்து முதன்மையான பணக்கார நாடாக திகழ்கிறது என்றால் அது காமன் சென்ஸுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? அமெரிக்காவை தான் எல்லா நாடுகளும் முன்மாதிரியாக வைத்திருக்கின்றன. அமெரிக்கா என்ன செய்கிறதோ அதைத்தான் மற்ற நாடுகளும் காப்பி அடிக்கின்றன என்றால் அது நம்மால் நம்ப முடிகிறதா? நம்ப முடிவதில்லை. ஆனால் அதுதான் உண்மை. கலிங்கத்து போரை அசோக சக்கரவர்த்தி அவர்கள் ஜெயித்த பொழுது அப்போதைய மக்கள் எல்லோரும் இவ்வளவு சுலபமாக கலிங்கத்தையே ஜெயித்து விட்டார் என்றால் அவர் சாம்ராஜ்யத்தை இன்னும் பரவச் செய்வார், இன்னும் பல போர்களை தொடுப்பார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத பண்ண அவர் ஒரு அதிரடியாக ஒரு முடிவெடுத்தார். கலிங்க போரில் நடந்த செத்து மடிந்ததை கண்ட பிறகு இவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும் என்றால் அங்கு போரே வேண்டாம், நான் அகிம்சை தழுகிறேன் என்று பௌத்த மதத்திற்கு மாறினார். இப்படி போரில் அவ்வளவு சுலபமாக பெருவெற்றி கிடைத்த பொழுது இனி போரே வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார் என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. உலக சரித்திரத்திலேயே இப்படி ஒரே ஒரு மன்னர் தான் போர்க்களத்தில் அபார வெற்றி கண்டு இனி போரே வேண்டாம் என்று முடிவு செய்தவர் இன்று வரை அவர் ஒருவர் தான் இருக்கிறார். பொதுவாக தேசம் முழுவதும் உலக புகழ்பெற்ற மகான்களுக்கு அவர்களுக்கு அசம்பாவிதமாக உள்ளூரில் பொதுவாக எந்த மரியாதையும் கிடைப்பதில்லை. நாம் என்ன நினைப்போம், தேசம் முழுவதும் புகழ்பெற்ற ஆன்மீக மகான் இவர், அப்படி என்றால் உள்ளூரில் அவருக்குத்தான் அமோகமான வரவேற்பு கிடைக்கும் என்று நாம் காமன் சென்ஸை வைத்து நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியே இல்லை. உலக புகழ்பெற்ற மகானாக இருந்தாலும் உள்ளூரில் அவருக்கு அவருடைய அவர் நிறுவிய அசாமணத்துக்கு கெட்ட பெயர் தான் அமைகிறது. ரமண மகரிஷி அவர்கள் அவரை அகில இந்தியாவிலிருந்தும் அவரை நேரில் கண்டு தரிசித்து ஆசி பெற மக்கள் அலையலையாக குவிந்த பொழுது அவருடைய கடைசி காலம் வரை திருவண்ணாமலை உள்ளூர் வாசிகள் அவரையும் அவருடைய ஆசிரமத்தை பற்றியும் குறை கூறி கொண்டுதான் இருந்தார். அவர்தான் சன்னியாசி ஆயிற்று. சன்னியாசிக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆசிரமம், சொத்து பத்து எல்லாம் தேவையில்லையே. திருவோடை ஏந்தி கொண்டு அன்றைக்கு திருவோடை ஏண்டி கொண்டு அவர் வீதிகளில் பிச்சை எடுக்க வேண்டியதுதானே, இவருக்கு எதுக்கு சொத்து பத்து என்றெல்லாம் பேசினார். ஆக ஒரு மகான் அகில அகில இந்திய அளவில் புகழ் பெறலாம், அதற்காக உள்ளூரில் அவருக்கு மரியாதை கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருந்தன்மையான இக்கட்டான நேரத்தில் செய்த உதவிக்கு நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? காமன் சென்ஸ் படி பார்த்தால் இக்கட்டான நேரத்தில் இந்த உதவியை வழங்கியிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் நாம் அவருக்கு நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும், இப்படித்தான் நம்ம இதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அனுபவம் என்ன சொல்கிறது? இக்கட்டான நேரத்தில் உதவி செய்திருந்தால் கூட நன்றி அறிதலுக்கு பதிலாக நமக்கு துரோகம் தான் பரிசாக கிடைக்கிறது. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? ஏன் இக்கட்டான நேரத்தில் செய்த உதவிக்கு மனிதன் துரோகத்தை பரிசாக வழங்குகிறான்? அங்கே நம்முடைய மூளை வேலை. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நிகழ்ந்த போர் எடுத்துக் கொள்ளுங்கள். 1947 இந்த இரு நாடுகளும் வெவ்வேறு நாடுகளாக பிரிந்த பொழுது அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவும் பாகிஸ்தானும் 4 போருக்கு போயிருக்கின்றன. இந்தியாதான் பெரிய நாடு. இந்தியா பாகிஸ்தானை விட 3 பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும், பரப்பளவில் 3 பெரியது, மக்கள் தொகையில் 10 பெரியது. நாம் என்ன எதிர்பார்ப்போம்? பெரிய நாடாக இந்தியா இருப்பதால் இந்தியாதான் பாகிஸ்தான் மேல் 4 போர் தொடுத்திருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம். சரித்திரம் என்ன நிரூபிக்கிறது என்றால் இந்த 4 பாகிஸ்தான் தான் இந்தியாவை வம்பிக்கு இழுத்துள்ளதே தவிர இந்தியா தானாக முயன்று போரை தொடுக்கவில்லை. அது எப்படி சிறிய நாடு ஒரு பெரிய நாடு தானாக வம்பிக்கு இழுக்கும்? இது நம்முடைய அறிவுக்கு பொருத்தமாகவே இல்லை. இப்படித்தான் அறிவுக்கு பொருத்தமில்லாத நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல தடவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொருத்தமில்லாத நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நிறைய நடக்கின்றன என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது மேலோட்டமாக நம்முடைய அறிவுக்கு புரிகின்றதை விட வாழ்க்கையின் ஆழத்தில் நம் அறிவுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய நடக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் அறிவுக்கு புரியும்படியாக வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. அறிவுக்கு புரியாமல் வாழ்க்கையின் ஆழத்தில் வேறு பல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவை எப்படி நடத்துகின்றனோ அப்படித்தான் வாழ்க்கை நடக்குமே ஒழிய நம் அறிவுக்கு ஏற்றபடியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற கட்டாயமே அதற்கு இல்லை. பிங்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். பிங்லி லண்டன் வாசி. அவனை நாவலாசிரியர் ஜெயின் ஆஸ்டின் அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக மேட்டன் கிராமத்தில் குடிவைக்கிறார். அவன் லண்டன் வாசி என்பதால் அவன் வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்தாலும் சரி அவன் லண்டனில் உள்ள விருந்தாளிகளைத்தான் வீட்டுக்கு அழைப்பானே தவிர உள்ளூரில் உள்ள எவரையும் அழைப்பான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் அந்த காலத்துக்கு ஏற்ற காமன் சென்ஸ். அதுதான் அவன் இங்கே வந்திருந்தாலும் சரி அவன் நினைப்பெல்லாம் லண்டனில் தான் இருக்கிறது. அவன் வீட்டில் விசேஷம் என்றால் அவன் லண்டனில் உள்ள விருந்தாளியை தான் கூப்பிடுவானே தவிர நம்ம உள்ளூர் வாசிகள் எவனை கூப்பிட மாட்டார்கள் என்றுதான் அந்த கால மேட்டன் கிராமத்தில் அந்த காலத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்தார். அவன் வீட்டுக்கு விருந்திற்கு கூப்பிடுவதோ சரி உள்ளூரில் பென்னட் லூகாஸ் போன்றவர்கள் விருந்து வைத்தால் போய் கலந்து கொள்வதோ சரி இது நினைக்கவே முடியாத விஷயம். ஆனால் கதையின் போக்கை பார்த்தால் பிங்லி அப்படி லண்டன் வாசியாக இருந்ததால் நண்பகமே அவன் முழு கவனமும் இருக்கிறது, உள்ளூரில் யாரையும் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை என்று அப்படியெல்லாம் அவன் நடந்து கொள்ளவில்லை. திரும்ப திரு பென்னட் மற்றும் லூகாஸ் குடும்பத்தினர் விடுக்கின்ற அழைப்பை ஏற்கிறான். அவர்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுகிறான், நடனமாடவும் செய்கிறான். அவை நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, அவன் ஆக்சுவலாக செயல்படுவது வேறொன்றாக இருக்கிறது. இப்படி கதையின் முக்கிய கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டால் அது டார்சியாக இருந்தாலும் சரி, லிச்சியாக இருந்தாலும் சரி, அது பிங்லியாக இருந்தாலும் சரி, லேடி கேத்தரின் டிபர்காக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, அவங்களுக்கு நடப்பது நடந்து கொள்வது வேறொன்று மாறி இப்படி வித்தியாசமாக அமைகிறது. ஏன் இந்த வித்தியாசம் வருகிறது என்பதுதான் இந்த சொற்பொழிவுடைய கேள்வியாகும். அதற்கும் என் தகப்பனார் ஒரு விடை வைத்திருக்கின்றார். சமூகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே நம்முடைய காமன் சென்ஸ்க்கு உட்பட்டுத்தான் இருக்கும். இருந்தாலும் சமூகம் புரட்சியின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த புரட்சி என்பது ஒரு தடுமாறுகின்ற நேரம், அந்த தடுமாறுகின்ற நேரத்தில் பல பேருடைய செயல்பாடுகள் காமன் சென்ஸை மீறியதாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். இந்த பைடன் பிரிட்ஜ் கதை எழுதப்பட்ட நேரம் அண்டை நாடான பிரான்ஸ் தேசத்தில் பிரெஞ்சு புரட்சி வெடித்த நேரம். அது நேரடியாக இங்கிலாந்தில் வெடிக்காவிட்டாலும் பிரெஞ்சு புரட்சி மைய கருத்துக்களான சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் போன்ற மைய கருத்துக்கள் இங்கிலாந்துக்கும் ஓரளவு பரவி இருந்த காலம். குறிப்பாக இந்த பிரெஞ்சு புரட்சி மைய கருத்தான சுதந்திரம் என்ற குறிக்கோளை நாவலாசிரியர் ஜேன் ஆஸ்டின் அவர்களும் ஏற்றுக்கொண்டபடி நமக்கு தெரிகிறது. பிரெஞ்சு புரட்சியின் மைய கருத்தான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தில் சுதந்திரம் என்ற கருத்தையும் சமத்துவம் என்ற கருத்தையும் கதாசிரியர் ஜேன் ஆஸ்டின் அவர்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவர்தான் லண்டனில் குடியிருந்த பிங்லியை மெரிட்டன் கிராமத்தில் குடியமர்த்துகிறார். இப்படி லண்டன் வாசியாக இருந்த பிங்லியை மெரிட்டன் கிராம வாசியாக மாற்றிவிட்ட பிறகு அவன் உயர்மட்ட சமூகத்திற்கு ஏற்றபடி பழகவில்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை. அவன் சமூகத்தில் உயர் மட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் லண்டனிலே குடியிருக்க வேண்டும். அவன் ஏன் மெரிட்டன் கிராமத்துக்கு வருகிறான்? ஏதோ மெரிட்டன் கிராமத்துக்கு அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பை பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நினைத்துதானே அவன் வருகிறான். ஆகவே மெரிட்டன் வாசியாக அவன் மாறிவிட்ட பிறகு ஜேன் ஆஸ்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த உள்ளூர் வாசிகளிடம் அவன் விலகி நிற்கிறான், அவன் சரியாக பழக மாட்டேங்கிறான், சரியான மூவ்மெண்ட் இல்லை என்று சொல்வதற்கு இடமில்லை. எந்த மெரிட்டன் வாசியாக மாறினானோ அன்றிலிருந்து அவர்களோடு சகஜமாக பழகுவதுதான் அவனுக்கு இயற்கை என்று கதாசிரியரே ஓரளவு எடுத்துக்கொள்கின்றார். ஆனால் டார்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் நடந்த நிகழ்ச்சியில் டில்லி டார்சியிடம், ஏன் நீ இப்படி டான்ஸ் ஆடாமல் தனியாக நிற்கிறாய், அவள் லிசி என்று ஒரு பெண் தயாராக இருக்கிறாள், அவளோட அவளுடன் சேர்ந்து நடனம் ஆடு என்று அழைக்கும் பொழுது, அதேபடி அடுத்தவர் நிராகரித்த பெண்ணுடன் நான் நடனம் ஆடுவேன், அது எனக்கு இஷ்டமில்லை என்கிறான். இப்படி அடுத்தவர் நிராகரித்த பெண்ணுடன் நான் எப்படி நடனம் ஆடுவேன், அது எனக்கு சரி வராது என்று சொல்கிறானே, அதுதான் அக்காலத்து காமன் சென்ஸுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்படி பேசினால் அவள் மனம் புண்படுமே என்பது அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை, அது ஒரு தவறாகவே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் பிறந்த பிரபு வம்சத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸும் பணபலமும் தான். அந்த பணபலத்தை வைத்து சாதாரண குடும்பத்து பெண்களை மயங்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்குவது என்பது அந்த காலத்து பிரபு வம்சத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு சர்வசாதாரண ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் கொண்ட அந்த அரிஸ்டாக்ரசி பிரபு வம்சத்தை சேர்ந்தவன்தான் டார்சி என்னும் பொழுது, சாதாரண குடும்பத்து பெண்ணான லிசியை அப்படி உதாசீனப்படுத்தி பேசியது அவனுக்கு ஒரு தவறாகவே தெரியவே இல்லை. கதையை வித்தியாசமாக அதே அப்படி பேசி அதே டார்ச்சி தான் இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளாவே அவருடைய ஒளி புரிஞ்ச கண்களால் நான் நீக்கப்படுகிறேன் என்று அது என்றும் பேசியிருக்கிறான். எப்படி மூன்றே வாரத்தில் உதாசீனப்படுத்திய பெண்ணுடைய ஒளி புரிஞ்ச கண்களால் தான் நீக்கப்படுவதாக பேசுவது? இது காமன் சென்ஸுக்கு பொருத்தமாகவே இல்லை, ஆனால் அவன் அப்படித்தான் பேசியிருக்கிறான். ஆக அவன் பேசி அந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பார்க்கும்போதுதான் அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய சக்தி நுழைந்து செயல்படுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ரிஷியிடம் தன்னுடைய திருமண ஆர்வத்தை அவன் தெரிவித்த பொழுது அவள் மறுத்திருக்கிறாள். அவள் மறுத்தது அவனை அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருக்கிறது. அவள் மறுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய மறுப்பால் அவன் திகைப்படைந்து போயிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எப்படி செயல்பட்டால் ரிஷியை சமாதானப்படுத்தி அவளை தன் வழிக்கு கொண்டு வரலாம் என்று நாம் யோசிக்கிறோம். நாம் யோசிக்கும் பொழுது காமன் சென்ஸுக்கு ஏற்ற சில அணுகுமுறைகள் நமக்கு தெரிய வருகின்றன. இப்படியெல்லாம் செயல்பட்டால் ரிஷியை சமாதானப்படுத்தி தன் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நமக்கே தோன்றுகிறது. நமக்கு தெரிகின்ற அந்த காமன் சென்ஸ் அணுகுமுறை என்ன? பிரச்சனை என்று வந்துவிட்டது, பிரச்சனை எப்படி தீர்ப்பான் என்று நாம் யோசிக்கிறோம். நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு பின்வருமாறு ஒரு வழிமுறை தெரிகிறது. அதாவது நேரடியாக பிங்கியிடம் செல்லலாம். பிங்கியிடம் சென்று, இதோ பார் பிங்கி, நீ ஜெயனை திருமணம் செய்வதை நான் ஆதரிக்கவில்லை, அது மட்டமான குடும்பம், அங்கே போய் சம்பந்தம் செய்து கொள்ளாய் என்று உன்னை நான் தடுத்தேன், நீ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாய். ஆனால் இப்பொழுது எந்த குடும்பத்துடன் சம்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது என்று உன்னை தடுத்தேன், அதே குடும்பத்த அவருடைய சகோதரியின் மேல் எனக்கே ஆசை வந்துவிட்டது. ஆனால் அசம்பாவிதமாக அக்காவின் திருமணத்தை தான் கெடுத்து விட்டேன் என்று தெரிந்து கொண்டு இவள் என் திருமணத்திற்கு இவள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறாள். தவறு செய்துவிட்டேன், இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிந்த பரிகாரத்தை செய்து கொள்கிறேன். இப்பொழுது உனக்கும் ஜெனுக்கும் நடக்க இருந்த திருமணத்தை நான் கெடுத்து விட்டதாக நினைத்துத்தான் அவர் என்மேல் கோபமாக இருக்கிறாள். ஆகவே அவளுடைய கோபம் போக வேண்டும் என்றால் முதலில் உங்கள் திருமணத்துக்கு நான் காட்டிய எதிர்ப்பை நான் விட்டு விடுகிறேன், உங்கள் திருமணத்துக்கு நான் பச்சை கொடி காட்டுகிறேன். நீ ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடி ஜெயனிடம் சென்று உன் திருமண விருப்பத்தை முறையாக தெரிவித்து நீ அவளை திருமணம் செய்து கொள், அதற்கு நான் முழு ஆதரவு காட்டுகிறேன். ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்த டார்சி இப்போது மனம் மாறி ஜெயன் பெங்கிலி திருமணத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்று தெரியும் பொழுது அவள் தானாகவே மனம் மாறுவாள். இப்பொழுது இருக்கிற கோபம் விலகி அவளுக்கு என் மேல் பிரியம் வரும், என் திருமணத்துக்கும் வழி பிறக்கும். ஆகவே முதலில் இதை செய், நான் காட்டிய எதிர்ப்பை நான் விட்டு விடுகிறேன், நீ அவளை முறைப்படி போய் கல்யாணம் செய்து கொள். டார்சி தனக்கு இருந்த எதிர்ப்பை விட்டுவிட்டான், இந்த காதல் திருமணத்துக்கு முழு ஆதரவு காட்டுகிறான் என்று அவளுக்கு தெரியும் வகையில் நாலு வார்த்தை சொல். நான் எதிர்ப்பை விட்டுவிட்டு ஆதரவு காட்டுகிறேன் என்று தெரிந்தால் அவளும் என் பக்கம் வருவாள் என்று இப்படியெல்லாம் இப்படி அவன் செயல்பட்டிருக்கலாமே என்று நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இதுதான் காமன் சென்ஸுக்கு தோன்றுகின்ற மிக சிறந்த சுருக்கமான வழி. ஆனால் கதையின் போக்கை பார்த்தால் அவன் அவ்வாறு செய்ததாக இல்லை. வேறு எப்படித்தான் அவன் செயல்பட்டிருக்கலாம் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தில் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறான். அப்படி தன் விருப்பத்தை தெரிவித்தால் அவள் அப்படியே பூரித்து போவாள். எந்தவித ரிசர்வேஷனும் அப்செக்ஷனும் நிபந்தனையும் விதிக்காமல் அப்படியே தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் முற்றிலும் பண்ணம் அவள் அவனுடைய திருமண ஆர்வத்தை நிராகரித்து உதாசீனப்படுத்தி பேசியிருக்கிறாள். அப்படி அவள் பேசியதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவே அவனுடைய அகம்பாவத்திற்கு பெரிய இடியாக தலைவியல் விழுந்திருக்கிறது. அவளது குரலில் தெரிந்த திட்டவட்டமான ஒரு முடிவு. அந்த முடிவில் பிரெஞ்சு புரட்சியின் வாசனை தெரிந்திருக்கிறது. அந்த திடமான அழுத்த திருத்தமான பதில் அவனை நிலை குலைய வைத்து விட்டு அந்த நிமிடமே அவனுக்கு புரிந்து விட்டது, இவர் சாதாரண பெண்ணே இல்லை. தன்னுடைய பணபலத்திற்கோ தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்க்கோ அடிபணிந்து போயிருந்த பெண் இல்லை இவள். இவள் திடமான மன உறுதி கொண்ட பெண் என்று அவனுக்கு அந்த க்ஷணமே புரிந்துவிட்டது. என்னதான் அவர்கள் கூறிய பதில் அவனுக்கு அவ்வளவு கஷப்பாக இருந்தாலும், நாம் வேறொரு விஷயத்தையும் கருத வேண்டும். அதாவது, அந்நாள் வரை தன்னுடைய பணபலத்திற்கும் தன்னுடைய பணபலத்தையும் சோசியல் ஸ்டேட்டஸையும் மதித்து தனக்கு அடிபணிந்து போகின்றவர்களைத்தான் அவன் பார்த்திருக்கிறான். நியாய தர்மம் என்பது உங்கள் பணபலத்தை மீறியது. நியாய தர்மத்தின்படி பார்த்தால் நீங்கள் செய்தது தவறு. உங்கள் பணபலத்தை கண்டு நான் மிரள மாட்டேன். யார் செய்தாலும் தவறு தவறுதான், அந்த இடத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்று அவனுடைய பணபலத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் பணபலத்தை மீறி அவன் செய்த தவற்றை தைரியமாக சுட்டிக்காட்டியவள் இந்த ஒரே பெண் தான். அதனாலோ என்னவோ அவனுக்கே தெரியாமல் அவள் மேல் வைத்திருந்த மரியாதை அவனுக்கு கூடிவிட்டது. பணக்காரனை ஏழை அவமதித்தால் கோபப்படுவான் என்பது காமன் சென்ஸ். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய பணபலத்தையும் அவன் மதிக்கவில்லையா, பணபலத்தை மீறி நியாய தர்மத்தை எடுத்து பேசுகிறானா, அப்படி என்றால் அது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய விஷயம்தான் என்று இந்த பணக்காரர்கள் கூட அவர்களை மீறி தானாக தன்னை எதிர்க்கிறவன் மேல் ஒரு மரியாதையை வரத்தான் செய்கிறது. அப்படித்தான் அவனுக்கும் அவனுடைய பணபலத்தை கண்டு அடிபணியாமல் தைரியமாக எதிர்த்து பேசிய லிசி மேல் அவனுக்கு அவனையும் அறியாமல் ஒரு மரியாதை கூடிவிட்டது. அவை எப்படி இந்த பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் அவனையும் அறியாமல் அவன் மேல் வைத்திருந்த மரியாதை கூடியிருப்பது. இப்படிப்பட்ட ஒரு பெண் தனக்கு எப்படியும் கிடைத்துவிட வேண்டும் என்ற ஒரு அவள் மேல் வந்த ஒரு அளவில்லாத ஒரு மோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை அவனை எடுக்க வைத்து விட்டது. அதுதான் அவளுக்கு பிடிக்காத அவனை எடுத்திருந்த வேண்டாத குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவளிடத்திலே தான் ஒரு உண்மையிலே ஜென்டில்மேன் என்று பேர் வாங்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தானே, அதுதான் அந்த முடிவு. அந்த முடிவை அவன் எடுப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் என்ன எதிர்பார்த்திருப்பார்கள் என்றால், இவன் பணபலம் மிகுந்தவன், பிரபு வம்சத்தை சேர்ந்தவன், யாரேனும் மறுப்பு தெரிவித்தால் கோபித்துக் கொள்வான், அவனுடைய அகம்பாவத்துக்கு இவளுடைய நிலைக்கு அவன் இறங்கி வரவே மாட்டான், எப்படியும் தன் பணபலத்தையும் தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும் காட்டி இவளை மிரட்டி அடிபணிய வைப்பான். அதுதான் அவனுடைய பிரபு வம்ச ஈகோவுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் என்று இப்படித்தான் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனா அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் முறியடித்து என்னை ஒரு பெண் நீ ஒரு ஜென்டில்மேன் இல்லை என்று சொல்லிவிட்டால் இது என்னால் இருக்க முடியாது, அதில் ஒரு உண்மை இருக்கிறது, அவள் எதிர்பார்க்கின ஜென்டில்மேனாக நான் மாறி காட்டுகிறேன் என்று அவளுடைய நிலைக்கு இறங்கி வந்து தன்னைத்தான் திருவுருமாற்றம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொண்டானே, அது காமன் சென்ஸுக்கே ஒத்து வராத ஒரு பெரிய திருவுருமாற்றம். அதாவது, சமூகம் சுமூகமாக எழுதி கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் பலிக்கின்ற அணுகுமுறைகள், சமூகம் புரட்சியின் பிடியில் சிக்கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவாக பலிப்பதில்லை. டார்சியை இவள் மறுத்ததற்கு ஒரு பழிவாங்குகின்ற நோக்கமும் இருப்பதாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, என் தகுதி திருமணத்தை நீ கெடுத்திருக்கிறாய், அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்த உன்னை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வேன், உன்னுடைய திருமண விருப்பத்தை நான் மறுக்கிறேன் என்று பதிலடியாகத்தான் அவள் பேசியிருக்கிறார். ஆகவே அவனை மறுப்பதில் அவளுக்கு ஒரு பழிவாங்குகின்ற நோக்கமும் இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இவனை பழி வாங்க வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக ஒரு பெண் இருக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? அவளை முழுமையாக சந்தோஷப்படுத்துவதே தன் வேலை என்ற இடத்தில் இவன் இருக்கிறான். அசம்பாவிதமாக இவள் வழங்கிய திட்டை ஏற்றுக்கொண்டு இவன் அடியோடு மனம் மாறிவிட்டான் என்று புரிந்து கொள்ளவே அவளுக்கு அவசிய சந்தர்ப்பமே அமையாமல் போய்விட்டது. இவன் மாற முடிவு செய்து விட்டான் என்று தெரியவே அவளுக்கு வாய்ப்பில்லை என்று அது எப்படி அமைந்தது என்றால், எல்லாம் அந்த கடிதம் செய்த வேலைதான். அந்த கடிதத்தில் அவன் அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறான், ஜெயனுக்கும் பிங்கிலுக்கும் நிகழ இருந்த திருமணத்தை நான் தடுத்தது மிகவும் சரிதான். அந்த இடத்தில் ஜெயனுக்கும் பிங்கிலுக்கும் நடக்க இருந்த திருமணத்தை நான் தடுத்து நிறுத்தியதில் என் பக்கத்தில் எந்த தவறும் இல்லை, அது பற்றி நான் வருத்தப்படவும் இல்லை, நான் செய்தது முழுக்க சரிதான், அந்த இடத்தில் என்னுடைய பொசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக எழுதிவிட்டான். இந்த அழுத்தம் திருத்தமாக ரெக்கார்டிலே எழுதிவிட்ட பிறகு இவன் மாறப்போகிறான் என்று அவளுக்கு தோன்றவதற்கு தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. சகோதரின் திருமணத்தை நான் கெடுத்தது சரிதான், அதுதான் எனக்கு முறையான செயல்பாடு, என் நண்பன் ஒரு படுகொலையில் விழப்போயிருந்தான், அவனை நான் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன், அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் செய்த ஒரு முக்கியமான உதவியாகும், அதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை என்று எழுதிவிட்ட பிறகு இவருடைய திட்டை வாங்கிக் கொண்டு ஜென்டில்மேன் என்று இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் ஜென்டில்மேனாக மாறி காட்டுகிறேன் என்று அவன் மனம் மாறுவான் என்று இவள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டார். அதாவது அந்த கடிதத்தை படித்த எவரும் என்ன நினைப்பார்கள், இவன் எடுத்த ஸ்டாண்டிலேயே உறுதியாக இருக்கிறான், இவன் மாறப்போவதில்லை, டிங்லி ஜெயின் திருமணத்திற்கு இவன் மனம் மாறி வழிகாட்டுவான், ஆதரவு தெரிவிப்பான் என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று அந்த கடிதத்தை படிக்கின்ற எவரும் அப்படித்தான் நினைப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நான் செய்தது தப்பே இல்லை, ஆயிரம் தடவை இதை என்னை கேட்டாலும் நான் இப்படித்தான் சொல்வேன், நான் இதில் தவறு செய்யவே இல்லை, உன் சகோதரி தான் தவறு செய்திருக்கிறாள், உங்கள் குடும்பம் மட்டமான குடும்பம் தான், அதில் சந்தேகமே இல்லை என்று இப்படித்தான் அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கிறான். இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக எழுதிவிட்ட பிறகு இவன் மாறுவான் என்று அவள் எதிர்பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே அமையாமல் போய்விட்டு இரண்டாவதாக ஷார்லட் போன்று தனக்கு அமைந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி அடிபணிந்து போகின்ற பெண்ணே இல்லை இவள். மாறாக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிரமம் அதிகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தைரியத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பெண்ணாக இவள் இருக்கிறாள். ஷார்லட்டின் தங்கை மரியா போல் ஒரு மனோதிடம் இல்லாத பெண்ணாக நினைத்துத்தான் இவளிடம் தன்னுடைய திருமண விருப்பத்தை தெரிவித்திருக்கிறான். அதாவது மரியா போல் மனோதிடம் இல்லாமல் இருந்திருந்தால் எந்தவித அப்செக்ஷனும் ரிசர்வேஷனும் தெரிவிக்காமல் அப்படியே அதை அந்த திருமண ப்ரொபோசலை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாள், உடனே கிளியரன்ஸ் கொடுத்திருப்பாள். ஆனால் நான் கேட்கிறேன், மரியா போல் மனோதிடம் இல்லாத பெண்ணாக இருந்தால் இவளுடைய கண்களில் எப்படி ஒரு புரட்சிகர ஒளியை அவன் பார்த்திருக்க முடியும்? மற்றவர் எவர் கண்களிலும் தெரியாத ஒரு ஒளி இவள் கண்களில் தெரிகிறதா? அந்த அளவிற்கு இவளிடம் ஏதோ ஒரு விசேஷம் இருப்பதால் தானே அந்த ஒளி அவள் கண்களில் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒளி புரிஞ்ச கண்களை உடையவள் மரியா போல ஒரு மனோதிடம் இல்லாமல் முதுகெலும்பு இல்லாத பெண்ணாக இருப்பாளா? அதெல்லாம் அவனுக்கு தோன்றவே இல்லை. கேத்தரின் டீபர்க் இவளுடைய வயசை பற்றி விசாரித்த பொழுது அது தனக்கு பிடிக்கவில்லை, தன் வயதை தானே சொல்லும்படி எதிர்பார்ப்பது அது பொருத்தமானது இல்லை என்று அந்த சீமாட்டிக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு துணிச்சல் மிகுந்தவள் இவள். ஆக ஒட்டுமொத்தமாக கதையை பார்த்தால் அவளையும் அறியாமல் அவளுடைய ஆழ் மனதில் இவன் தான் தனக்கு புருஷனாக வர வேண்டும் என்று அவள் முடிவு செய்து விட்டது போல தெரிகிறது. அதாவது அவளுக்கே தெரியாமல் இவன்தான் கணவனாக வர வேண்டும் என்று கதையின் போக்கை பார்த்தால் ஆழ் மனதில் அவள் எங்கோ முடிவு செய்து விட்டதை போலத்தான் தெரிகிறது. அப்படி அவள் முடிவு செய்ததற்கு அறிகுறியாகத்தான் இவள் எங்கு போனாலும் அவன் அங்கே வருகிறான். ரோஜிங்ஸுக்கு காலின்ஸையும் ஷார்லட்டையும் பார்க்க இவள் போன பொழுது டார்சி அங்கு வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதேச்சியாக அவன் அங்கே வருவதாகவும் இவளை சந்திக்க விரும்புவதாகவும் தான் கதை அமைந்திருக்கிறது. அப்படி என்று பார்த்தால் இவள் போகும் இடங்களெல்லாம் அவன் வருகிறான் என்றால் ஏதோ ஒரு ஆண் மனதில் அவனுக்கு ஒரு இடம் வைத்திருப்பதால் தான் அவன் அப்படி வருகிறான். ஆக என்னாகிறது என்றால் அவனுக்கோ அவளுக்கோ ஏன் நமக்கோ புரியாத வகையில் கதையின் ஆழத்தில் வேறு விதமான சக்திகள் இயங்கிக் கொண்டிருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கதையின் ஆழத்தில் இயங்குகின்ற சக்திகள், லைஃப் ரெஸ்பான்ஸ் சக்திகள், அந்த சக்திகளுக்கு ஏற்றபடிதான் கதையில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஒழிய நம்முடைய காமன் சென்ஸ் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி அங்கே எதுவும் நடக்கவில்லை. செம்பள்ளி மாளிகையை பார்த்த உடனேயே இந்த இடத்துக்கு தான் எஜமானியாக வந்திருக்கலாமே என்று ஒரே ஒரு எண்ணம் அவள் மனதில் எழும்புகிறது. அந்த எண்ணம் வந்தவுடனேயே அங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட டார்சி திடீரென்று அவள் முன் காட்சி அளிக்கிறான். காமன் சென்ஸுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த இடத்துக்கு தான் எஜமானியாகி இருக்கலாமே என்று ஒரு நிமிடம் நினைத்தால் அடுத்த நிமிடம் அந்த இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட டார்சி உடனே வந்து மந்திரமயமாக காட்சி அளிக்கிறான். இரண்டாவதாக தன் திருமணம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட தன் சகோதரியின் திருமணம் தான் அவளுக்கு அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. மனதெல்லாம் சகோதரியின் திருமணம் தான் அவள் மனதை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஜெயனின் திருமணம் தான் அவள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் தான் இவள் எங்கு சென்றாலும் அதே சமயத்தில் டிங்லி அங்கே வருகிறான். மூன்றாவதாக விக்கமையும் இங்கே நாம் கருத வேண்டும். விக்கம் அயோக்கியன் என்று நன்றாகவே தெரிந்துவிட்டது. இவன் சரியில்லை, இவனுடைய உறவை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு அவள் முடிவும் செய்திருக்கிறாள். இருந்தாலும் மனதை விட்டு அவனை முழுவதுமாக எடுக்க முடியவில்லை, ஏதோ ஒரு இடம் வைத்திருக்கிறாள். அப்படி விக்கமை மனதில் சுமந்து கொண்டு அங்கே செம்பள்ளிக்கு அவள் வந்திருப்பதால் தான் விக்கமை காரணமாக வைத்து கேரளின் அங்கே மிஸ்ஸியை சீண்டி பார்க்கிறாள். ஒட்டுமொத்த கதை என்ன நிரூபிக்கிறது? கதையின் ஹீரோயின் மிஸ்ஸி என்று எதிர்பார்ப்போம், ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. கதையின் ஹீரோயின் திருமதி பென்னட் அவர்கள் தான். திருமதி பென்னட்டிற்கு தெரிந்தோ தெரியாமலோ லிடியா செல்லப்பிள்ளையாக அமைந்து விட்டாள். ஆக செல்லப்பிள்ளைக்கு முதலில் கல்யாணம் நடக்காத வரையிலும் வேறெந்த விஷயமும் நல்ல விஷயம் நகராது என்ற இடமும் அந்த கதையில் இருக்கிறது. இவள் ஒரு பக்கம் விக்கமை இன்னும் விடாமல் மனதில் ஏதோ ஒரு மூலையில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இவள் விக்கமையின் மேல் வைத்திருக்கின்ற பிடியை விடாமல் இவளுக்கு எந்த நல்ல விஷயம் கூடி வராது என்ற இடமும் இருக்கிறது. ஆக இப்போது விக்கம் எப்படி இவள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவான் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இனிமேல் விக்கம் தனக்கு கிடைக்க மாட்டான் என்று வாழ்க்கையை ஏதேனும் ஒரு வகையில் நிரூபித்தால் விக்கமே இவள் விட்டு விடுவாள் என்ற இடம் வருகிறது. அப்படி வந்த செய்திதான் லிடியா விக்கமுடன் ஓடிவிட்டாள் என்ற செய்தி. அப்படியா, விக்கம் லிடியாவுடன் ஓடிவிட்டானா? அப்படி என்றால் இனிமேல் விக்கமுக்கு தன் வாழ்க்கையில் இடமில்லை. அவன் வேறொரு பெண்ணை இழுத்துக் கொண்டு ஓடிவிட்டான், அதுவும் தன் சொந்த சகோதரியை இழுத்துக் கொண்டு ஓடிவிட்டான் என்னும் பொழுது விக்ரம் லிடியாவுக்கு உரியவனாகிறான். இனிமேல் அவனை மனதில் சுமந்து கொண்டிருப்பதோ அவனை பற்றி நினைப்பதோ தனக்கு சரி வராது என்று விக்ரம் லிடியாவுடன் ஓடிவிட்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் விக்ரமையே அவள் தன்னுடைய மனதிலிருந்து வெளியேற்றுகிறார். கதையில் நடக்கின்ற எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுமே விக்ரம் மேல் இவளுக்கு இருந்த பிடித்தை எப்பொழுது விடுகிறாளோ அதன் பின்னர் தான் அந்த கதையில் நடக்கின்ற எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன என்னும் பொழுது, இதுவரையில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருப்பதற்கு முத்துக்கட்டையாக இருந்தது இவள் விக்ரமை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பதுதான் என்று நமக்கே தெரிகிறது. அப்படி ஒன்றும் விக்ரம் லேசுப்பட்ட ஆளும் இல்லை. லிடியா தன்னை விரும்புகிறாள், திருமணம் செய்து கொள்ள பிரியப்படுகிறாள் என்றால் உடனே அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவன் பேரில் நிறைய கடன் இருக்கிறது. அந்த கடனை யார் அடைக்க முன் வருகிறார்களோ அவர்களுடைய வீட்டு பெண்ணைத்தான் அவன் திருமணம் செய்து கொள்வான். அப்படிப்பட்ட மனநிலையில் அவன் இருக்கிறான். அது லிடியாவுக்கே தெரியாது. விக்ரம் வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க வேண்டிய வேலை அது திரு பென்னட் அவர்களையே சாரும். அந்த கடனை வேறொரு அடைப்பதை அவருடைய தன்மானம் இல்லை, அவருடைய தன்மானம் குறுக்கே வந்து நிற்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிஸ்டர் கார்டினர் அவர்களை முன்வைத்து திரை மறைவில் இருந்து கொண்டு டார்ஸ் இந்த கடனை எல்லாம் அடைப்பது என்பது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. ஆனால் சரி, நம்முடைய பிரதர்லா தானே கடனை அடைக்கிறார், இப்பொழுது அவருடைய கடனை திருப்பி அடைப்பதற்கு எனக்கு வழி இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கடனை நான் திருப்பி அடைக்கிறேன், தட் இஸ் மை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பென்னட் முடிவு செய்கிறார். அவை இப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுமூகமான தீர்வு இறுதியாக வருகிறது. ஆக டார்சி லிஸ்டி திருமணம் இப்படித்தான் ஒரு இன்டைரக்ட் ரூட்டில் யாரும் எதிர்பார்க்காமல் லிடியா விக்ரமுடன் ஓடி விக்ரமை மீட்டு தருவதற்கு டார்சி பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் வாங்கிய கடனையெல்லாம் மறைமுகமாக இவனை அடைக்கும்படி ஒரு இன்டைரக்ட் ரூட்டில் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. ஆரம்பத்தில் சொன்னது போலவே நேரடியாக இந்த விஷயத்தை பேசி தீர்த்து உங்கள் திருமணத்துக்கு தடையாக இருந்ததால் தான் அந்த பெண் என்மேல் கோபமாக இருக்கிறாள், ஆகவே அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பை நான் தெரிவித்த எதிர்ப்பை விட்டு விடுகிறேன், நீ முறைப்படி ஜேனை திருமணம் செய்து கொள், எதிர்ப்பை விட்டு விட்டேன் என்று தெரிந்தால் என்மேல் சந்தோஷப்படுவாள், எனக்கும் வழி பிறக்கும் என்று அப்படி ஒரு டைரக்ட் காமன் சென்ஸ் அப்ரோச்சை அவன் கையாண்டு இருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. அமைதியாக யாருக்கும் தெரியாத வண்ணம் லிசியிடம் ஜென்டில்மேன் இல்லை என்று பேர் வாங்கிவிட்டோம், அந்த இடத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும், யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, தான் ஒரு ஜென்டில்மேன் என்று நல்ல பெயரை அவளிடம் வாங்கிவிட வேண்டும், மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம், அவள் என்னை ஏற்கிறாளோ இல்லையோ, திருமணம் செய்து கொள்ள மறுபடியும் முன் வருகிறாளோ இல்லையோ, அவளிடம் ஜென்டில்மேன் இல்லை என்று கெட்ட பெயர் வாங்கிவிட்டோம், அதை நல்ல பெயராக மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு அவன் செயல்பட்டான். அந்த ஒரு குறிக்கோளை வாழ்க்கை மதித்து அவன் ஒரு ஜென்டில்மேன் என்று நிரூபிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி எதிர்பாராத விதமாக லிடியாவும் விக்ரமும் ஓடிய வகையில் வாழ்க்கை அவனுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அந்த அரிய சந்தர்ப்பத்தை அவன் நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டான். அதுவும் எப்படி செய்திருக்கான் பாருங்கள், இந்த உதவியை தான் தான் செய்தேன் என்று அவளுக்கு தெரியக்கூடாது என்று கண்டிஷன் போட்டு செய்திருக்கிறான். அப்படி நல்ல பெயர் வாங்குவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் அமைந்த போது கூட தான் தான் இந்த வேலையை செய்தேன் என்று அதை கூட தெரிவிக்காமல் ஒருவன் செயல்பட்டிருக்கிறான் என்றால் உண்மையிலே சத்தியஜீவ நிலையில் நிகழ்ந்த ஒரு பெரிய திருவுரு மாற்றம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்று அப்படி ஒருவர் தான் தான் இந்த வேலையை செய்தோம் என்று தெரிவிக்காமல் அமைதியாக குவைட்டாக ஒருவர் இவ்வளவு பெரிய திருவுரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே அந்த சத்தியஜீவ மனநிலைக்கு உயர்ந்துத்தான் இதை செய்ய முடியுமே ஒழிய அது எந்த வகையிலும் இப்படி தன்னை தெரிவிக்காத வண்ணம் செயல்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இப்பொழுது கதையின் இரண்டாம் கட்ட கேள்விக்கு வருவோம். கேள்வி என்னவென்றால், மிஸ்ஸிஸ் காலின்ஸை மறுத்த பிறகு ஏன் மிஸ்ஸஸ் பென்னட் அவர்கள் காலின்ஸை சார்லட் தட்டி கொண்டு போக அனுமதித்தார்கள், ஏன் மேரியின் பக்கம் திசை திருப்பவில்லை என்பதுதான் கேள்வி. கேள்வி பொருத்தமான கேள்விதான், அதற்கும் ஒரு பதில் இருக்கிறது. முதலாவதாக, மிஸ்டர் பென்னட் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடியவரே இல்லை. மிஸ்டர் பென்னட் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடியவர்கள். ஆனால் கதை அவ்வளவு வேகமாக நிகழ்ந்து விட்டதாக தெரிகிறது. அதாவது சிந்திப்பதற்கே வாய்ப்பே கொடுக்காத அளவுக்கு அவ்வளவு வேகமாக கதை நிகழ்ந்து விட்டதை போல காட்டுகிறார்கள். அதாவது ஸ்கிரீன் வர்ஷனை வைத்து நான் சொல்கிறேன். லிசி காலின்ஸை நிராகரிக்கிறாள். அவன் அதிர்ச்சி அடைந்து, அவள் என்னை நிராகரிக்கிறாள், எனக்கு அவமானமாக இருக்கிறது, இனிமேல் நான் ஒரு நிமிடம் கூட இங்கே தங்க மாட்டேன் என்கிறான். அந்த நேரம் எதேச்சியாக சார்லட் வருகிறாள், என்ன ஏது என்று விசாரிக்கிறாள். லிசி அவனை நிராகரித்து விட்டால் அவன் அவமானப்பட்டு விட்டான், இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் என்கிறான். உன்னால் முடிந்தால் அவனை உன் வீட்டுக்கு அழைத்து செல், புண்ணியமாக இருக்கும் என்று கிட்டியும் லிடியாவும் சொல்கிறார்கள். இதான விஷயம், அவள் நிராகரித்தால் என்ன, எனக்கு ப்ரொபோசல் வாங்க சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி காலின்ஸை அவள் உடனே தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறாள். அதாவது இதெல்லாம் அடுத்த 5 நிமிடத்தில் நடந்து விட்டது போல ஸ்கிரீன் வர்ஷனில் காட்டுகிறார். இங்கே மிஸ்ஸஸ் பெனட்டின் நிலைமையை நாம் கருத வேண்டும். மிகவும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி இந்த அளவுக்கு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாள். கடைசி கட்டத்தில் தன்னுடைய மகள் தான் எதிர்பார்க்காத வண்ணம் மாப்பிள்ளை நிராகரித்திருக்கிறாள் என்று தெரியும் பொழுது மிஸ்ஸஸ் பென்னட் அப்படியே ஸ்டன்னாகி விட்டார்கள். அவர்களுக்கு வந்த திகைப்பில் அவர்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது கூட வழி இல்லாமல் அப்படி அவர்கள் சம்பித்து போய்விட்டார்கள் என்று தெரிகிறது. ஆகவே ஒரு வகையில் நாம் சமாதானம் செய்து கொள்ளலாம், இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை காலின்ஸை லிசி நிராகரிப்பாள் என்று. திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் நிராகரித்த பொழுது மிஸ்ஸஸ் பென்னட் அவர்கள் மிகவும் திகப்படைந்து விட்டார்கள். சம்பித்து போய் மூளையை வேலை செய்யவில்லை. அதனால்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சார்லட் காலின்ஸை தன் பக்கம் இழுத்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று நாம் ஒரு வகையில் சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். இந்த இடத்தில் நாம் மேரியினுடைய மனநிலையும் கருத வேண்டும். காலின்ஸும் பைபிள் படிக்கின்றவன், மேரியும் பைபிள் படிக்கின்றவன். ஆகவே இரண்டு பேரும் பைபிள் படிப்பது, ஒரே சமயத்தில் பைபிள் படிக்கிறார் என்னும் பொழுது இவர்களுக்கு இடையே நல்ல ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று மேரிக்கே தோன்றியிருக்கலாம். ஆகவே இவளும் படிக்கிறாள், அவனும் படிக்கிறாள் என்னும் பொழுது மேரிக்கு ஏன் காலேஜ் பேரில் ஒரு நாட்டம் வரவில்லை என்று அந்த கேள்வியும் எழுகிறது. ஆனால் இங்கேதான் மேரி சற்று வித்தியாசமாக தெரிகிறாள். அவள் அழகில்லாதவள் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் சார்லட் போல ஒரு பணிவோ அடக்கமோ இல்லாதவள், அதையும் நாம் கருத வேண்டும். சார்லட் ஆவது தனக்கு அமைகின்ற வாழ்க்கை ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் உடையவள். ஆனால் மேரியை எடுத்துக்கொண்டால் அந்த பக்கம் கூட அவளுக்கு இல்லை. மேரி இப்படி சொல்லுவதாக கதையில் ஒரு இடம் வருகிறது. அதாவது காலின் எனக்கு ஒரு வகையில் பொருத்தமானவர்தான், இருந்தாலும் காலேஜ் இன்னும் நிறைய படிக்க வேண்டும். ஒருவேளை அவர் இன்னும் நிறைய கூடுதலாக படித்திருந்தா எனக்கு சமமாக வரலாம் என்று அவள் பேசுகிறார். அதாவது அவள் தான் மிகவும் படித்தவள், தான் மிகவும் அறிவாளி என்ற ஒரு அகம்பாவம் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. அவ்வளவு அகம்பாவம் இருக்கும் பொழுது அவள் காலேஜுக்கு அடிபணிந்து வருவாளா பணிந்து வருவாளா என்பது சந்தேகம். அப்படி அந்த ஒரு பணிவு இடத்துக்கு தகுந்தாற் போல் சூழ்நிலை தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ள கொண்ட பக்குவம் இல்லாமல் போனதால் தான் காலேஜை தன் பக்கம் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை மீறி தவறி விட்டு விட்டாள் என்று தோன்றுகிறது. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி என்னவென்றால், ஷார்லட் அபாரமான ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாள். அதாவது ஜேனுக்கும் லிசிக்கும் பிங்லியும் டார்சியையும் அடையாளம் காட்டி அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள், அவர்களை விட்டுவிடாதீர்கள், அவர்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய காதலுக்கு ஒரு ஆதரவு ஒரு ஊக்கம் காட்டியிருக்கிறார். இப்போது காமன் சென்ஸ் படி பார்த்தால் நீங்க கேட்கலாம், யாருமே வெளிப்படுத்தி இருக்காத ஒரு நல்லெண்ணத்தை ஷார்லட் காட்டியிருக்கிறாளே, அவ்வளவு பெரிய நல்லெண்ணத்தை அவள் வெளிக்காட்டியிருக்கும் பொழுது வாழ்க்கை ஏன் அவளுக்கு சாதாரணமான ஒரு காலின் செய்தான் பரிசாக கொடுத்திருக்கிறது, ஏன் பிங்லி டாசி போன்ற உயர்ந்த மாப்பிள்ளை அவளுக்கு ஏன் அமையவில்லை. ஜெயனுக்கு நெதர்ஃபீல்ட் கிடைத்திருக்கிறது, லிசிக்கு பெம்பலியே கிடைத்திருக்கிறது, ஆனால் ஷார்லட்டை பாருங்கள், ஷார்லட்டுக்கு லாங் போன் தான் கிடைத்திருக்கிறது, ஏன் இவளுக்கு மட்டும் இவ்வளவு கம்மியாக கிடைத்திருக்கிறது. மாப்பிள்ளை மிகவும் சாதாரணமானவன், பிழைத்த எஸ்டேட்டும் மிகவும் சாதாரணமான எஸ்டேட் தான், இவ்வளவு பெரிய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய ஷார்லட்டுக்கு ஏன் மூவரிலும் அவளுக்கு தான் சிறப்பான பரிசு கிடைத்தது போல அமையவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி நியாயமான கேள்விதான். அதற்கும் என் தாப்பனார் பதில் வைத்திருக்கின்றார். பதில் என்னவென்றால், யாருமே வெளிப்படுத்தாத நல்லெண்ணத்தை ஷார்லட் வெளிப்படுத்தியிருக்கிறாள், அந்த அளவுக்கு உண்மைதான். தனக்கு 27 வயதாகிறது, தன்னை யாரும் தேடி வரவில்லை. அந்த சமயத்தில் பகத்துடைய தோழிகளான ஜெயனுக்கும் லிசிக்கும் டெங்கிலி டாசி போன்ற அழகான பணபலம் படைத்த இளைஞர்கள் தேடி வருகின்றார்கள் என்னும்பொழுது அந்த இடத்தை ஏற்றுக்கொள்வது எந்த பெண்ணுக்கும் முடியாத காரியம். ஆனால் அந்த மனக்கசப்பையும் மீறி என்னை இவர்கள் தேடி வரவில்லை, இருந்தாலும் ஜெயனையும் லிசியும் தேடி வந்திருக்கின்றார்கள், தனக்கு நல்ல வாழ்க்கை அமையாவிட்டாலும் அவர்களுக்காக நல்ல வாழ்க்கை அமையட்டுமே என்று ஒரு அபாரமான நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி அவர்கள் உங்களை விரும்புவதாக தெரிகிறது, நீங்கள் தெரியாமல் இருந்து விடாதீர்கள், அவர்களை ஏற்றபடி ரெஸ்பான்ஸை வழங்குங்கள் என்று அவர்களை என்கரேஜ் செய்கிறார். அந்த வகையில் அவள் ஒரு சாதாரண மனுஷியே இல்லை, இஸ் எ வெரி குட் பாசிட்டிவ் பர்சன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் நாம் இதையும் கருதித்தான் ஆக வேண்டும், அதாவது அவளுக்கென்று வாழ்க்கையில் பெரிய லட்சியம் எதுவும் இல்லை. லிசி திரும்ப திரும்ப சொல்கிறார், ஐ வாண்ட் டு மேரி ஒன்லி ஃபார் லவ் நாட் ஃபார் மணி, அன்பிற்காகத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன், வெறும் பணத்திற்காக இல்லை என்று லிசி அடிக்கடி சொல்கிறார். ஆனால் நீங்கள் ஷார்லட்டை கவனித்தீர்கள் என்றால் அந்த மாதிரி ஒரு ஐ வாண்ட் டு மேரி ஒன்லி ஃபார் லவ் நாட் ஃபார் மணி என்ற பேச்சு அவள் வாயிலிருந்து வரவே இல்லை. அவள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் ஒரு சாதாரண பெண், எனக்கு திருமணத்தை பற்றி எந்த உயர்ந்த கனவுகளும் இல்லை, லட்சியமும் இல்லை, ஒரு நல்ல சுமாரான வருமானமும் ஒரு நல்ல எக்கனாமிக் செக்யூரிட்டியும் கொடுக்கக்கூடிய மணமகன் கிடைத்தாலே போதும், நான் பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை, ஆல் ஐ வாண்ட் இஸ் எ குட் எக்கனாமிக் செக்யூரிட்டி, இப்ப நல்ல வருமானம், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல மரியாதையான தொழில், இது அமைந்துள்ள ஒரு மணமகன் கிடைத்தாலே போதும், நான் சந்தோஷமாக திருமணம் செய்து கொள்வேன் என்று அவள் சொல்கிறாள். ஆக இப்படி ஒரு இடத்தில் ஒரு உயர்ந்த நல்லெண்ணம் அமைந்து அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படித்தான் அந்த உயர்ந்த நல்லெண்ணத்துக்கு பெரிய பரிசு அளிக்க முடியும், அந்த கேள்வி நமக்கு வருகிறது. உயர்ந்த நல்லெண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் மறுபக்கம் அமைந்து விட்டதால் வாழ்க்கை அவளுக்கு அவள் விரும்பியதை போலவே சாதாரண மணமகனைத்தான் அவன் வாழ்க்கையால் கொடுக்க முடிந்ததை ஒழிய அந்த உயர்ந்த நல்லெண்ணத்தை கேட்டபடி மிக சிறந்த பரிசாக ஜிங்லி டார்த்தியை போல சிறந்த வரன்களை வாழ்க்கையால் கொடுக்க முடியவில்லை. ஓரிடத்தில் என் தாப்பு நான் சொன்னது பலிக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறார், அடுத்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ, அடுத்தவர்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ, அந்த நல்லெண்ணம் உள்ளவர்களுக்கு தான் முதலில் அந்த பரிசு கிடைக்கும் என்று என் தாப்பு நான் சொல்லியிருக்கிறார். அதன்படி பார்க்கும் பொழுது நீ பெம்பர்லிக்கு எஜமானி ஆக வேண்டும், நீ நெதர்பீல்டுக்கு எஜமானி ஆக வேண்டும் என்று சார்லட் விரும்பிய இடத்தில் முதன் முதலில் அவள் லாங்பர்னுக்கு இவள் எஜமானே ஆகும்படியாக கதை அமைகிறது. அந்த இடத்தில் என் தாப்பு நான் சொல்லி உண்மையாகிறது. அத்தோடு பேரில் தான் காட்டும் நல்லெண்ணத்துக்கு பரிசாக முதலில் இவளுக்கு பரிசு கிடைக்கிறது. அந்த வகையில் என் தாப்பனாருடைய கணிப்பு சரியாகத்தான் அமைகிறது. அதே சமயத்தில் நாம் திட்டினால் நம்முடைய அதிர்ஷ்டம் அடுத்தவர்களுக்கு போய்விடும் என்பார்கள். அதுவும் உண்மையாகத்தான் இருக்கிறது. திருமதி பென்னட் அவர்கள் திருமதி லூகாஸிடம் கண் மகள்களுக்கு திருமணம் கூடி வரும்பொழுது காரணமே இல்லாமல் திருமதி லூகாஸிடம் அவள் பெருமை எடுத்துக் கொள்கிறாள். உங்கள் பெண்கள் எங்கள் பெண்களைப் போல பேரழகிகள் இல்லை என்று பெருமை அடிக்கிறாள். இப்படி லூகாஸ் அவர்களுடைய மனதை புண்படுத்திய பொழுது இவர்களை அடுத்த பெருமைக்கு தண்டனையாக முதலில் லாங்பர்ன் எஸ்டேட் இவர்கள் கைவிட்டு போகிறது. அந்த இடத்திலும் என்னுடைய தாப்பனாருடைய கணிப்பு சரியாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நல்லெண்ணம் நிறைய இருந்தால் மட்டும் போதாது, அதே சமயத்தில் உயர்ந்த லட்சியமும் நமக்கு இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியம் நமக்கு இருக்கும்போது அதனுடைய நல்ல எண்ணத்துக்குரிய பரிசு உயர்ந்த வகையிலேயே கிடைக்கும். ஒரு பக்கம் உயர்ந்த நல்லெண்ணத்தை வைத்துக் கொண்டது, இன்னொரு பக்கம் மிகவும் சாதாரண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் அந்த சாதாரண எக்ஸ்பெக்டேஷனுக்கு உண்டான பரிசு தான் வாழ்க்கையில் கிடைக்குமே ஒழிய அந்த உயர்ந்த நல்லெண்ணத்துக்குரிய பரிசு வாழ்க்கையில் கிடைக்காது என்று இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. இப்பொழுது அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வி என்னவென்றால், இவ்வளவு உயர்ந்த நல்லெண்ணம் கொண்ட சார்லட் எப்படி லிச்சிக்கும் டார்சிக்கும் ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது என்று ஒரு வீண் வதந்தியை பரப்புகின்ற ஒரு கருவியாக சார்லட் மாறினாள் என்றதுதான் அடுத்த கேள்வி. லிச்சி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினாள் என்பது உண்மை. அதாவது சார்லட் அபார நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினார் என்பது மிகவும் உண்மை. அதே சமயத்தில் திருமதி பென்னட் செய்த கிண்டலாலும் கேலியாலும் மனம் நோகடிக்கப்பட்டு லூகாஸ் குடும்பத்தினர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லூகாஸும் டார்சிக்கும் லிஸ்டிக்கும் ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது ஒரு வதந்தியை தன் மகளான சார்லட்டுக்கு அவர்கள் கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை படித்த சார்லட், இது ஒரு வீண் வதந்தி, இதை நாம் ஏன் பரப்ப வேண்டும் என்று அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அமைதியாக இல்லை. தன் கணவன் காலிஸிடம் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, என் பெற்றோரிடமிருந்து பாருங்கள் என்று காண்பித்திருப்பதாக தெரிகிறது. காலின் ஊர்வம்பு பேசுபவன், அவனிடம் இப்படி ஒரு ருசிகரமான செய்தி கிடைத்த பிறகு அவன் சும்மா இருப்பானா? நேரடியாக கேத்ரின் டிபக் அவர்களுடைய காதில் போட்டுவிட்டான். அதை கேட்டவன் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. எப்படி நிசி டார்சியை நெருங்கலாம், இதை நான் கண்டிக்கப் போகிறேன், அவளை தட்டி கேட்கப் போகிறேன் என்று அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். கதையில் ஒரு கட்டம் வருகிறது. டார்சிக்கும் தனக்கும் காதல் அரும்பி இருக்கிறது என்று ஒரு வீண் வதந்தி எப்படி கேத்ரின் டிபக் அவருடைய காதுக்கு எட்டி இருக்கிறது, அதன் பின்னணி என்ன என்று லிசி யோசிக்கிறார். லிசி யோசிக்கும் பொழுது அவள் ஜேனுக்கு அவளே ஒரு கடிதம் எழுதுகிறாள். லூகாஸ் குடும்பத்தினர் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும், அப்படித்தான் எனக்கு சந்தேகம் வருகிறது என்று அவளே ஒரு கடிதம் எழுதுகிறாள். அதை வைத்துத்தான் நான் பேசுகிறேன். அதாவது இவளுடைய விசாரணையில் இந்த லூகாஸ் குடும்பத்தினர் தான் இவளுக்கும் டார்சிக்கும் காதல் அரும்பி இருக்கிறது என்ற வீண் வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள். இவர்கள் இவர்களுடைய மகளுக்கு எழுதியிருக்கிறார்கள். மகள் தன்னுடைய புருஷனான காலின்ஸின் காதில் போட்டிருக்கிறான். காலின்ஸ் கேத்ரின் டிபர்கிடம் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னதால் தான் அந்த அம்மா கேத்ரின் டிபர்களோ சீறி எழுந்திருக்கிறார்கள் என்று இந்த அளவுக்கு அவள் நடந்து என்னதான் நடந்திருக்கும் என்பதை ஒரு வகையில் யூகம் செய்து இந்த முடிவுக்கு வருகிறாள் என்றாள். இந்த முடிவுக்கு அவள் வந்திருக்கிறாள். அந்த முடிவில் நாம் ஒரு அந்த முடிவை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவள் நினைத்தது சரிதான். மிஸ்ஸஸ் பென்னட் அவர்கள் கிண்டல் அடித்திருக்கிறார்கள், அதனால் லூகாஸ் பெற்றோர் அவள் நொந்து போயிருக்கின்றார்கள். நொந்து போனதால் அவர்கள் பதிலுக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று இப்படி ஒரு வதந்தியை பரப்பிவிட்டிருக்கிறார்கள். அந்த வதந்தியை பரப்பும் ஒரு விஷமியாக ஷார்லெட்டும் மாறியிருக்கிறாள் என்று இதெல்லாம் நிரூபணமாகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதை நாம் மறுப்பதற்கு அங்கு இடமில்லை. ஆனால் வாசகர்களுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய ஷார்லெட் எப்படி இப்படி வதந்தியை பரப்புகின்ற விஷமியாக மாறுவாள்? இது பொருத்தமாக இல்லையே, காமன் சென்ஸுக்கு சுத்தமாக பொருத்தமாக இல்லையே. நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய அதே ஷார்லெட் எப்படி கெட்டெண்ணத்திற்கும் ஒரு கருவியாக அமைந்திருக்கிறாள்? கதையில் இது பொருத்தமாக இல்லையே என்று கேள்வி எழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதற்கும் என் தகப்பனார் பதில் வைத்திருக்கின்றார். நல்லெண்ணமும் கெட்டெண்ணமும் சேர்ந்தே இருப்பதில் அதில் எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லை. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் எங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குமோ அங்கேதான் கெட்ட விஷயமும் சேர்ந்தே இருக்கும். எங்கே ஒளி அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் நிழலும் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே ஆன்மீக உண்மையின்படி பார்த்தால் எதிரெதிரான இரட்டைகள் சேர்ந்தே இருக்கும் என்ற ஒரு உண்மையை நாம் கருத வேண்டியிருக்கிறது. இதற்கு மகாத்மா காந்தி அவர்களே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்தான் வரலாற்றில் இதுவரை யாருமே நிகழ்த்தா வண்ணம் சத்தியாகிரகம் அகிம்சை என்ற முறையில் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தார். அது அவர் செய்த ஒரு மகத்தான ஒரு பெரிய வெற்றியாகும். அதே காந்திஜி அவர்கள்தான் அகிம்சை என்ற பெயரில் மக்களுடைய வன்முறை உணர்வுகளை அளவு கடந்து கட்டுப்படுத்தியதால் ஆங்கிலேயின் பெயரில் காட்ட வேண்டிய வன்முறை உணர்வுகள் எல்லாம் ஆங்கிலேயின் இடத்தை விட்டு அகன்ற பின் இந்திய மக்களாக நமக்குள்ளேயே அந்த வன்முறையெல்லாம் வெடித்து சகோதரர்களாகிய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டு பயங்கர இனக்கலவரத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் செத்துமடைந்தார்கள். நீங்கள் கேட்கலாம், அகிம்சையை கண்டுபிடித்த காந்திஜி அவர்கள் எப்படி இப்பேற்பட்ட படுகொலைக்கு காரணமாக இருந்தார்? பொருத்தமாக இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம். நடந்த பயங்கர இனப்படுகொலையை பார்த்து காந்திஜி அவர்களே இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார். ஆமாம், நான் தவறு செய்துவிட்டேன். ஆங்கிலேயரிடம் காட்ட வேண்டிய வன்முறை உணர்வுகளை அளவு கடந்து கட்டுப்படுத்தி விட்டேன். இப்படி எல்லை மீறி கட்டுப்படுத்தியதால் தான் ஆங்கிலேயின் இடத்தை விட்டு அகன்ற பிறகு அதே வன்முறை சகோதரர்களாய் நமக்குள்ளேயே விடுத்து ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்துக் கொண்டு மாண்டார்கள். என்னுடைய அகிம்சை அணுகுமுறை தோல்வியுற்றது. இந்த இனப்படுகொலைக்கு நான் தான் காரணம் என்று அவரே ஒத்துக்கொண்டார். ஆக காந்திஜி அவர்களிடத்திலேயே அகிம்சையும் வன்முறையும் கலந்திருக்கும் பொழுது சாதாரண பெண்ணாக ஷார்லட்டிடம் நல்லெண்ணம் கட்டணமும் சேர்ந்தே இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. நாம் அதிகம் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கதைக்குள்ளேயே எதிரெதிரான இரட்டைகள் ஒரே இடத்தில் இருப்பதை நாமே பார்க்கலாம். இந்த டார்ஜியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் டார்ஜி லிசியை பற்றி என்ன சொல்கிறான், அடுத்த ஒரு நிராகரித்த பெண்ணுடன் நான் எப்படி நடனம் ஆடுவது, இது ஒன்றும் பொருத்தமாக இல்லை, நடனம் ஆட மாட்டேன் என்கிறான். ஆனால் அதே டார்ஜி தான் மூன்றே வாரம் கழித்து அவளுடைய ஒளி புரிஞ்ச கண்களால் நான் ஈர்க்கப்படுகிறேன் என்கிறான். பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் இந்த ஸ்கிரீன் வர்ஷனில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே டார்ஜி தான் கடைசி நேரத்தில் கதையின் கடைசி கட்டத்தில் மை டியர் எலிசபெத், மை லவ்லி எலிசபெத் என்கிறான். நடனமாடக்கூட தகுதி இல்லாத பெண் என்று வர்ணித்த பிறகு அதே வாயால் மை டார்லிங் எலிசபெத், மை லவ்லி எலிசபெத் என்று சொல்கிறானே, அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமாம், ஆரம்பத்தில் ஏதோ அறிவில்லாமல் சொல்லிவிட்டான், பிறகு அவருடைய அருமையை உணர்ந்தான், அதனால் அவன் லவ்லி எலிசபெத் என்கிறான். அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான் என்கிறோம். ஆக ஒரே நபரிடத்தில் உதாசீனமும் இருக்கும், பாராட்டும் இருக்கும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், ஏன் ஒரே நபரிடத்தில் நல்லெண்ணம் இருக்கும் கெட்டெண்ணம் இருக்கும் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அங்கே நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளை உறவை எடுத்துக்கொள்ளுங்கள். சில சமயங்களில் பெற்றோர் அன்பை கொள்கிறார்கள், சில சமயங்களில் பெற்றோர் பிள்ளைகளை கடுமையாக கண்டிக்கிறார்கள், அடிக்கவும் செய்கிறார்கள். நமக்கு ஏதேனும் கேள்வி வருகிறதா, எப்படி அணைக்கின்ற பெற்றோர்கள் அடிக்கின்றார்கள், இது பொருத்தமாக இல்லை என்ற கேள்வி நமக்கு வருகிறதா? நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொடுக்கிறோம், ஆமாம், அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைப்பார்கள், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்பார்கள், அதுவும் உண்மை, இதுவும் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக என்னாகிறது, பாசம் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பு இருக்காது என்று நாம் சொல்வதற்கில்லை, அதே சமயத்தில் கண்டிப்பு இருக்கின்ற இடத்தில் பாசம் இருக்காது என்று சொல்வதற்கும் இல்லை. பாசமும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும், நேரத்தை ஏற்றால் போல் பெற்றோர்கள் செயல்படுவார்கள் என்று நாமே சொல்லிக் கொள்கிறோம். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று பழமொழியே இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போது எந்த யார் அடிக்கிறார்களோ அவர்கள் தான் பின்னால் அணைப்பார்கள் என்று அந்த இடமும் வருகிறது. வாழ்க்கையில் தன்னை விட தாழ்ந்திருப்பவர்களை தூக்கி விடுபவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு நல்லெண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. அதே சமயத்தில் யாரை தூக்கி விடுகிறார்களோ அவர்கள் தண்ணியை மிஞ்சி போய்விட்டால் அவர்கள் மேலேயே பொறாமைப்படுவதும் உண்டு. அதையும் நாம் மறுக்க முடியாது. இப்பொழுது தியானமய பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தியானமய பொறுப்பாளர்களுடைய வேலை என்ன? இக்கட்டான நிலையில் ஆதரவின்றி செயல்படுவதற்கு வழி தெரியாமல் நிராதரவாக வருபவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தெம்பு கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதுதான் தியானமய பொறுப்பாளருடைய வேலை. அந்த வேலையை எல்லா தியானமய பொறுப்பாளரும் சிறப்பாகத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய முழு பாராட்டுக்கள். வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஒருவர் அன்னையின் ஆதரவை தேடி தியானமைத்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஞானமய பொறுப்பாளர் அவருக்கு ஆதரவாக பேசி உங்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை என்று கஷ்டப்படாதீர்கள், அண்ணன் இருக்கிறார், நல்வழி காட்டுவா, மூன்று நாள் தியானத்தில் அமருங்கள், உங்களுக்கு வழிபிறக்கும் என்று தைரியப்படுத்தி அனுப்புகிறார். அவர் சொன்னதை போல அவரும் மூன்று நாள் தியானத்தில் அமர்ந்து அந்த பிரார்த்தனை செய்யும்போது அவருக்கு இந்நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. அதை சந்தோஷமாக வந்து தியானமய பொறுப்பாளர், நீங்கள் சொன்னபடி மூன்று நாள் தியானத்தில் அமர்ந்தேன், என்னை மறந்தேன், உலகத்தை மறந்தேன், எல்லாவற்றையும் மறந்தேன், அன்னையே கதி என்று அவருடைய கால்களை இறுதியாக பிடித்தேன். நான்காம் நாள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததாக எனக்கு புரியர் வந்தது, உங்களுக்கு தான் நன்றி என்று தியானமய பொறுப்பாளரின் கால்களை விழுகிறார். தியானமய பொறுப்பாளரும் மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த அளவுக்கு நல்லெண்ணம் வேலை செய்கிறது. இப்பொழுது இப்படி நினைத்து பாருங்கள், இப்படி வேலை இல்லை வருமானம் இல்லை என்று வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த ஒருவருக்கு நல்வழி காட்டும் பொழுது அவருக்கு ஒரு நல்வழி கிடைத்து அவர் மனமளவென்று வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுகிறார். 1000 ரூபாய் பார்க்காதவருக்கு 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 1 கோடி எல்லாம் வருகிறது என்னும் பொழுது அந்த தியானமய பொறுப்பாளருக்கு அதுவே தாங்க முடியாமல் போனாலும் ஆச்சரியம் இல்லை. என்ன இது, நாம் தூக்கிவிட்டோம், நம்மளே மிஞ்சி விட்டான், ஐயோ இது பெரிய தப்பாகிவிட்டது. அன்று அடக்க ஒடுக்கமாக பணிவாக இருந்தார், இப்பொழுது அந்த பணிவையும் காணும் ஒன்றையும் காணும், தியானமயம் பக்கம் வருவதே இல்லை, நம் வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிறார், தூக்கிவிட்டது, ரொம்ப தூக்கிவிட்டது, தப்பாக அமைந்து விட்டது என்று இந்த தியானமய பொறுப்பாளரை வருத்தப்பட்டால் ஆச்சரியம் இல்லை. அது எப்படி தூக்கிவிட்டவர்களே பொறாமைப்படுவார்கள், இது ஒன்றும் பொருத்தமாக இல்லை என்றால் மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், தூக்கி விடுவார்கள், தூக்கிவிட்டால் ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணியை தாண்டி சென்று விட்டால் பொறாமையும் படுவார். இது வாழ்க்கை சர்வசாதாரணமாக நடக்கிறது, யாரை தூக்கி விடுகிறோமோ அவர்களே மிஞ்சி போனால் என்ன, இதை நம்மளே மிஞ்சி விட்டால் இந்த அளவுக்கு நாம் தூக்கி விட்டுக்கூடாது, அடக்கி வைத்திருக்க வேண்டும். 1000 ரூபாய் வருமானத்துக்கு வழி இல்லாமல் எண்டம் வந்தால் நான் ஒரு நல்ல வழியை காட்டினேன், 1000, 5000, 10000 என்று ஆகியது, இப்பொழுது 1 லட்சம், 2 லட்சம் என்று எங்கேயோ போய்விட்டார், இப்பொழுது என்னையை மதிப்பதில்லை என்ற இடம் ஆகிவிட்டது. அவரை எடுபடி வேலையெல்லாம் நான் வாங்கிக் கொண்டிருந்தேன், இப்பொழுது எடுபடி வேலையை வாங்க முடியவில்லை, அந்த அளவுக்கு மனிதன் உயர்ந்து விட்டார். தியானமய பொறுப்பாளரை வருத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். மனித சுபாவம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் தூக்கி விடுவார்கள், மிகவும் தாண்டி போய்விட்டால் ஏன் தூக்கி விட்டோம் என்று வருத்தப்படவும் செய்வார்கள். இப்படித்தான் மனித சுபாவம் இருக்கும் பொழுது நல்லெண்ணமும் கெட்ட எண்ணமும் சேர்ந்து இருப்பதில் ஒரு ஆச்சரியமே இல்லை. இப்படித்தான் நாம் ஓரளவுக்கு யூகிக்கத்தான் முடியும். தாசி தன்னை விரும்புகிறான் என்று தெரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இசி இருக்கிறாள். அந்த தாசி உன்னை விரும்புகிறான், அதனால்தான் உன்னையே பார்த்த வண்ணம், எப்பொழுதும் உன்னையே பார்த்த வண்ணம் இருக்கிறான், அவனுடைய மனதில் இருப்பதை புரிந்து கொள், அவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள் என்று இசிக்கு டார்ச்சி உன்னை விரும்புகிறான் என்று அந்த குழுவை கொடுத்தவளே இவள்தான். அந்த அளவுக்கு அவர் அபார நல்லெண்ணம் அவளுக்கு இருந்திருக்கிறது, அதற்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஆனால் எல்லாம் கழிந்து வருகின்ற நேரம் இப்படி காரணமே இல்லாமல் சார்லட்டை திருமதி பென்ன கிண்டல் செய்து லூகாசியிடம் அனாவசியமாக பேசியிருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அந்த அம்மா அப்படித்தான் பேசினார்கள், இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் தவறாக பேசிவிட்டார்கள். பேசியதால் என்னாகிறது, ஆரம்பத்தில் இருந்த நல்லெண்ணம் கெட்டுப்போய் லூகாஸ் பெற்றோர்கள் பரப்புகின்ற வதந்திக்கு தான் ஒரு கருவியாக செயல்படுகின்ற அளவிற்கு நல்லெண்ணம் இருந்த நல்லெண்ணம் கெட்டுப்போய் கெட்டமாக மாறியிருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு போகிறீர்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள், காதல் திருமணம் செய்து கொண்ட கணவன் ஆரம்பத்தில் கண்ணே மணியே என்று மனைவியை கொஞ்சுகிறான். 5 நிமிடம் கூட அவளை விலகி இருக்க அவன் பிரியப்படுவதில்லை. ஆபீஸுக்கு என்று செல்ல வேண்டியிருக்கிறது என்றால் எப்பொழுதா ஆபீஸ் முடியும், வீட்டுக்கு சென்று மனைவியை கொஞ்சலாம் என்று அதே சிந்தனையோடு இருக்கிறான். 5:30 மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ் ஆகிறது என்றால் 5:30 மணிக்கே டூ வீலர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடுகிறான். இதே காதல் கணவன் 2 வருடம் கழித்து அவனுடைய நிலைமை என்ன? காதல் மனைவி கசந்து போகிறாள். அவளை பார்ப்பதற்கு அவன் பிரியப்படவில்லை. 5:30 மணிக்கு ஆபீஸ் முடியும் பொழுது டூ வீலர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லாமல் வேறெங்கோ கிளம்புகிறான். 5 நிமிடம் அவளை பிரிய முடியாமல் இருந்தவன் இப்போது என்ன செய்கிறான்? அவள் காபியை எடுத்துக்கொண்டு வந்தாள். காபியை வைத்துவிட்டு பேசாமல் போ, வாயை திறக்காதே, உன் பேச்சை கேட்க என்னால் சகிக்கவில்லை, பேசாதே, பேசினால் என் காது வலி, பேசினாலே எனக்கு வலிக்கிறது என்கிறான். நீங்கள் தானே கண்ணியமணி என்று கொஞ்சினீர்கள், இப்பொழுது என்ன நான் பேசினாலே காது கொடுத்து கேட்க முடியவில்லை என்று அன்று பேசி அதே வார்த்தைதான் என்று இந்த வார்த்தையும் பேசுகிறதா என்று மனைவி கேட்கிறார். ஆமாம், அன்று பேசியது உண்மைதான். 5 நிமிடம் கூட உன்னை பிரிந்து செல்ல எனக்கு மனமில்லை, அப்படித்தான் இருந்தேன். இப்பொழுது ஆபீஸ் முடிந்தால் இங்கே வர இஷ்டமே இல்லை, வேறெங்கோ செல்கிறேன். அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். தெரிஞ்சு பேசாத இடத்தை காலி பண்ணுகிறேன். கண்ணே மணியே என்று கொஞ்சி அதே காதல் கணவன் சனியனே அப்பால் போ என்று திட்டுகிறான் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆமாம், திருமணம் என்றால் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் கண்ணே மணி என்று கொஞ்சுவார்கள், பிறகு சனியினை அப்பால் போ என்பார்கள். ஆசை 60 நாள், முகம் 60 நாள் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். ஆக இருப்பதிலே மிக நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவுதான். அந்த உறவிலேயே கண்ணே மணியே என்று கொஞ்சியவன் அதே வாயால் சனியினை அப்பால் போ என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் ஏன் தோழிகளாக பழகிய இருவரிடத்தில் ஆரம்பத்தில் இருந்த நல்லெண்ணம் பிறகு கெட்டெண்ணமாக மாறிவிட்டது? இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆச்சரியமும் தேவையே இல்லை. அவ்வளவு நெருக்கமான உறவே அப்படி கெட்டு போயிருக்கும் போது அதையே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சாதாரணமாக பக்கத்து வீடு தோழிகள் இருவரிடத்தில் இருந்த ஆரம்ப நல்லெண்ணம் பிறகு கெட்டெண்ணமாக மாறியது, அதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்படித்தான் மேலோட்டமாக நான் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இருந்த நல்லெண்ணம் எப்படி கெட்டு போனது, அறிவுக்கு பொருத்தமாக இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் லைஃப் ரெஸ்பான்ஸ் உண்மைகளை ஆழத்தில் லைஃப் ரெஸ்பான்ஸ் உண்மைகளை வைத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு யார் நல்லெண்ணம் காட்டுகிறார்களோ அவர்களிடத்திலேயே கெட்ட எண்ணம் நாளைக்கும் வரும் என்ற அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ஆக இறுதியாக நான் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். இப்பொழுது அடுத்த கேள்வி என்னவென்றால், கேத்ரின் டிபர்க் அவர்கள் பெரிய சீமாட்டி, அவ்வளவு சீமாட்டி என்ற உயர்ந்த சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ளவர்கள் இசையை கண்டிக்க வேண்டும் என்னும் போது இவர்கள் அவளிடத்திற்கு கிளம்பி செல்கிறார்களே ஒழிய அவளை இவர்கள் இருக்கும் இடத்திற்கு வரவழைக்கவில்லை, அது ஏன் என்று கேள்வி எழுகிறது. பொதுவாக பெரிய மனிதனுக்கு ஒரு தேவை என்று எழுந்துவிட்டால் தனக்கு கீழே இருப்பவளை தன்னிடம் வந்து பார் என்று கூப்பிட்டு அனுப்புவானே ஒழிய தான் அவள் இடத்துக்கு போக மாட்டான். இங்கிலாந்திலிருந்து வந்த வைஸ்ராய் எடுத்துக்கொள்ளுங்கள், மவுண்ட் பேட்டன் உள்பட தேவை என்றால் அவர் காந்திஜி நேருஜி போன்ற காங்கிரஸ் தலைவர்களை வைஸ்ராய் மாளிகைக்கு தான் வர சொல்வார்களே ஒழிய இவர்களாக காந்திஜி நேருஜி இருக்கிற இடத்துக்கு தேடி போகவே மாட்டார்கள். அன்று வரை மவுண்ட்பேட்டன் உட்பட இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த மவுண்ட்பேட்டன் உட்பட இப்படித்தான் செய்தார்களே ஒழிய, கூப்பிட்டு அனுப்புவார்கள் காந்திஜி நேருஜி வருவார்கள் என்ன விஷயம் என்று பேச்சு அனுப்புவார்களே ஒழிய, இந்த காலத்திலும் வைஸ்ராய் அவர்கள் காந்திஜிக்கும் நேருஜிக்கும் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி சென்றவர்கள் என்றே கிடையாது. 1947 வரை அப்படித்தான் நிகழ்ந்தது என்றால் 200 வருடங்களுக்கு முன்னால் நாம் கேட்க வேண்டியதே இல்லை. கேத்ரின் டிபர்க் அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அல்லது கேத்ரின் டிபர்க் அவர்கள் இச்சியை சந்தோஷப்படுத்த விரும்பினாலும் இரண்டு வகையிலும் இவர்கள் தான் கூப்பிட்டு அனுப்புவார்களே ஒழிய எந்த காரணத்தை வைத்தும் இசியை தேடி இவர்கள் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கதையின்படி பார்த்தால் இவர்கள் தான் கிளம்பி அவளை பார்க்க போயிருக்கிறார்கள், அவளை தன்னிடத்திற்கு வரவழைக்கவில்லை. அது ஏன் என்று ஒரு கேள்வி. இதற்கும் என் தாப்பனார் பதில் வைத்திருக்கிறார். முதலில் கேத்ரின் டிபர்க் அவர்கள் பிசிக்கலாக செயல்படக்கூடியவர்கள், உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடியவர்கள். உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுகின்றவர்களுக்கு அறிவே வேலை செய்யாது, அவர்களுக்கு உடம்புதான் வேலை செய்யும். முதலில் நாம் இந்த உண்மையை ஏற்க வேண்டும், ஷி இஸ் பிசிக்கல் அண்ட் இம்பல்சிவ், ஷி இஸ் நாட் மென்டல், ஷி டசன்ட் ஆப்ரேட் பை ஹர் மைண்ட். இந்த உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடியவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட பொறுக்கவே முடியாது. அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டால் உடனே அது 5வது நிமிடம் அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தான் பார்ப்பார்களே ஒழிய, அது எப்படி 55வது நிமிடத்தில் அதை பூர்த்தி செய்து கொள்வது, கொஞ்சம் பொறுக்க வேண்டும் என்ற அந்த இடமே அவர்களுக்கு வராது. ஒருவருக்கு பசி வந்து விட்டால் அவர் பிசிக்கலாக இருந்தால் உடனே எனக்கு டிஃபன் வேண்டும் என்று கேட்பார். தாயார் சமையலறைக்குள் சென்று அந்த இட்லியை ரெடி பண்ணும் அளவுக்கு கூட அவருக்கு பொறுமை இருக்காது. இட்லி தோசை சுடுவதற்கு முன்னாலேயே அங்கே சமையலறைக்கே வந்து விடுவார். இப்போதுதான் கல்லை வைத்திருக்கிறேன், கல் சூடேற வேண்டும், தோசையை போட வேண்டும், தோசையை புரட்ட வேண்டும், அதுக்கு 5 நிமிடம் ஆகும், போய் டைனிங் டேபிள் உட்காந்து தோசை தானாக வரும் என்றால் இல்லை பரவாயில்லை, வெந்தாலும் சரி வேக விட்டாலும் சரி தோசையை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று அந்த கல்லில் இருந்த தோசையை அப்படியே எடுத்துக்கொண்டு போவாரே ஒழிய 5 நிமிடம் பொறுக்க வேண்டும் என்ற அந்த பொறுமை கூட இருப்பார். குழந்தைகள் இடத்தில் இதை நிறைய பார்க்கலாம். பொம்மை வாங்க வேண்டும், 10 மணிக்கு குழந்தைக்கு ஆசை வந்து விட்டால் அந்த 10 மணியிலும் தாயா தகப்பனாரை எழுப்பி எனக்கு பொம்மை வாங்கி தாருங்கள் என்று குழந்தை கேட்கும். மணி 10 ஆகிவிட்டதம்மா, இந்த நேரம் இந்த கடையும் இருக்காது, நாளைக்கு பொம்மை வாங்கி தருகிறேன், இப்பொழுது அமைதியாக தூங்கு என்றால் குழந்தை தூங்காது, பொம்மை உடனே வேண்டும் என்று அடம்பிடி. ஆகவே இப்படிப்பட்ட மனநிலையில்தான் கேத்ரின் டிபர்க் அவர்கள் இருந்திருக்கிறார். இசியை பற்றி ஒரு தப்பான செய்தி அவர் காதுக்கு வந்துவிட்டது. அது உண்மையா பொய்யா என்று பொறுமையாக விசாரித்து கண்டறிய கூட அவருக்கு பொறுமை இல்லை. தாசியை கண்டிக்க முடியாது, தாசியை கண்டிக்க முடியாவிட்டால் என்ன, நான் இசியை கண்டிக்கிறேன், இது உண்மை இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்ற அவசரம் அவளுக்கு வந்துவிட்டது. காலின் தான் நேரடியாக இவளிடம் வேலை செய்கிறான், சம்பளம் வாங்குகிறான், அதனால் இவர்கள் சொல்கின்ற பேச்சை அவன் கேட்பான். ஆனால் லிசி நேரடியாக இவர்களிடம் வேலை செய்யவே இல்லை. கூப்பிட்டு அனுப்பினால் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை, வராமலும் போகலாம், எதுவும் நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூப்பிட்டு அனுப்பினால் அவர் வராமல் போய்விட்டால் என்ன செய்வது, அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, நேரடியாக போய் பார்த்து நாமே கேட்டு விடுவோம், இது உண்மை என்று நிரூபித்து விடுவோம் என்று அந்த அவர்களுக்கு வந்த அவசரம்தான் அவர்களை அப்படி அவர்களே கிளம்பி செல்லும்படி அமைத்திருக்கிறது. ஆக எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் மனிதர்களுக்கு அவசரம் என்று வந்துவிட்டால் அவர்கள் அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்க மாட்டார்கள். தனக்கு வந்த அவசரத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஸ்டேட்டஸ் கூட பார்க்காமல் அவர்கள் கீழே இங்கு வருவார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இறுதியாக கேள்விக்கு வருவோம். இறுதியான கேள்வி என்னவென்றால், கரோலினுக்கு டார்சியை மிகவும் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். டார்சிக்கு இசையை பிடிக்கும் என்பது அந்த இடம் சுத்தமாக கரோலினுக்கு பிடிக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டார்சியோட தனக்கு இருக்கும் உறவை வலுப்படுத்த கரோலின் பின்வருமாறு செயல்பட்டிருக்கலாம். அதாவது, எது செய்தால் டார்சி சந்தோஷப்படுவான் என்று சிந்தித்திருக்கலாம். அவனுடைய தங்கை ஜார்ஜியாவுடைய எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு மனதில் ஒரு பக்கம் கவலை இருக்கிறது, அது அவளுக்கு தெரியும். அறிவில்லாமல் ஒரு அயோக்கியனுடன் கிளம்பி செல்ல தயாராகி இருந்தார். நல்லவேளை கடைசி நேரத்தில் அவன் வந்து காப்பாற்றினான். ஆகவே ஒரு நல்ல இடத்தில் பத்திரமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகனிடம் அவளை ஒப்படைக்க வேண்டும் என்ற கவலை அவனுக்கு நியாயமாக இருந்திருக்கிறது. அந்த கவலையை இவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். அதாவது, பிங்லி இவனுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பன், நல்லவன், தன்னுடைய சகோதரியை நல்ல பத்திரமாக பார்த்துக் கொள்ளக்கூடியவன் தான். இந்த இடத்தில் தன் சகோதரனிடம் எடுத்து பேசி ஜார்ஜியானாவுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலம் அமைக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெரிய அவசியம் இருக்கிறது. பணத்துக்கு பணம் வரும், சொத்துக்கு சொத்து வரும், நல்ல ஸ்டேட்டஸும் வரும். இப்படி பிங்லியை ஜார்ஜியானாவின் பக்கம் திசை திருப்பி, பிங்லிக்கும் ஜார்ஜியானாவுக்கும் ஒரு நல்லபடியாக திருமணம் நடத்தி வைத்திருந்தால், அந்த வகையில் டார்ச்சியோடு இருக்கின்ற உறவு கரோலினுக்கு மிகவும் வலுப்பட்டிருக்கும். திருமண சம்பந்தி என்ற முறையில் ஏற்கனவே இருந்த பழைய நட்பு, அது கூடுதலாக இப்ப சம்பந்தி என்ற உறவும் வந்துவிட்ட பிறகு, அடிக்கடி இவர்கள் அங்கே போவது அவர்கள் இங்கே வருவது என்ற வகையில் உறவு வலுப்பட்டிருக்கும். தன்னுடைய சகோதரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க கரோலின் காரணமாக இருந்தால் என்று தெரிய வரும்பொழுது, அவர் மேல் ஆரம்பத்தில் இருந்த ஒரு நல்லெண்ணம் மேஜாற்றில் தீவிரம் அடைந்து அது பிரியமாக கூட மாறியிருக்கலாம். அந்த பிரியம் வளர்ந்து காதலாக கூட கழிந்து போயிருக்கலாம். ஆகவே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கரோலின் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கும் என் தாப்பனார் ஒரு நல்ல பதில் வைத்திருக்கிறார். அதாவது, அவர் என்ன சொல்கிறார் என்றால், கரோலின் ஒரு பெரிய அழகிதான். பிபிசி ஸ்கிரீன் வெர்ஷனில் ஏதோ அழகு இல்லாத ஒரு பெண்ணை கரோலினாக போட்டிருக்கிறார்கள். ஆனால் கதைப்படி பார்த்தால் அவளே பேர் அழகிதான். பெண்களுக்கு அழகு மிகவும் முக்கியம். எந்த ஒரு பெண் தன்னை பேரழகியாக முடிவு செய்துவிட்டாலோ அந்த அழகை தேடி ஆண்மகன் வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பாளே ஒழிய, தன்னுடைய பேர் அழகிற்கு எந்த ஆண்மகனும் தன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பாளே ஒழிய, தன்னுடைய அழகுக்கு பரிசாக ஆண்மகன் தன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பாளே ஒழிய, அந்த இடத்தில் எந்த பெண்ணும் இறங்கி வரமாட்டாள். இவளுக்கு அழகு மட்டும் இல்லை, அபார சொத்தும் இருக்கிறது. அவள் பேரிலேயே ஒரு 10,000 பவுன் இருப்பதாக கதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோக டிங்லிக்கே 1,000,000 பவுன் சொத்தே இருக்கிறது. பேர் அழகு இருக்கிறது, பெரும் சொத்து இருக்கிறது என்னும் பொழுது அதையெல்லாம் மதித்து ஒரு ஆண்மகன் தன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் எந்த பெண்ணும் எதிர்பார்ப்பாளே ஒழிய, இவ்வளவு இருந்தும் தான் தான் ஒரு ஆண்மகனை தேடி போக வேண்டும் என்று சென்று அப்படி எந்த பெண்ணும் நினைக்க மாட்டார். அழகு இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்னும் பொழுது தனக்கே டார்சி முழுக்க உரியவன் என்று அவள் நினைப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்படி இவன் தனக்கே உரியவன் என்று அவள் நினைத்து விட்டதால் தான் திசையின் பக்கம் அவன் கவனம் திசை திரும்பும் போது அதை அவளால் பொறுக்க முடியாமல் போய்விட்டது. அவளுக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. எப்போது லிசின் பக்கம் அவன் கவனம் திரும்பினாலும் அதை அவள் கெடுக்க பார்க்கிறார். இப்படி தனக்கே உரியவன் டார்சி என்னும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு பெண்ணும் பிசிக்கலாக உணர்வு வயப்பட்டு விடுவாள். இப்படி பிசிக்கலாக உணர்வு வயப்பட்டவர்களிடம் அவர்கள் எத்தனை தடவை அவர்கள் எடுக்கின்ற முயற்சி தோல்வி அடைந்தாலும் குறை தன் பக்கம் இருக்கிறது என்று அவர்கள் உணரவே மாட்டார்கள். அடுத்தவர்கள்தான் சரியில்லை, மூன்றாம் நபர்கள்தான் வேலையை கெடுக்கிறார்கள் என்று இப்படித்தான் நினைப்பார்களே ஒழிய, தொடர்ந்து உனக்கு தோல்வி வருகிறது என்றால் நீதான் சரியில்லை என்று அவர்களுக்கு புரியவே புரியாது. அப்படிப்பட்ட இடத்தில்தான் கரோலின் இருக்கின்றாள். எத்தனையோ தடவை டார்சியின் கவனம் விச்சியின் பக்கம் திரும்பும் போது இவள் இடையூறாக செயல்பட்டிருக்கிறாள். அவள் அப்படி செயல்பட்டும் அவனுடைய கவனத்தை திசை திருப்ப முடியவில்லை என்பதை அதையும் பார்க்கிறாள். ஒவ்வொரு தடவை ஏமாற்றம் ஆகும் பொழுதும் தன்னிடத்தில் இல்லாத என்ன அவளிடம் இருக்கிறது என்று அந்த கேள்வி அவளுக்கு வரவே இல்லை. அவனே சொல்கிறான், அவளுடைய ஒளி புரிஞ்ச கண்கள் தான் என்னை இழுக்கின்றன என்று அவனே சொல்கிறான். அதை கேட்ட பிறகும் அப்படி ஒளி புரிஞ்ச கண்கள் தனக்கு இல்லையே என்னவோ, அதனால் தான் தன்னை சிந்த மாட்டேங்கிறான் என்று அந்த கேள்வி அவளுக்கு வரவே இல்லை. அவளிடத்தில் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஒரு லட்சிய மனோபாவம் இருக்கிறது, கொள்கை பிடித்திருக்கிறது, அதெல்லாம் தன்னிடம் இல்லை. ஒருவேளை அதெல்லாம் வரவழைத்துக் கொண்டால் தன் பக்கம் திரும்புவான் என்ற கேள்வி அவளுக்கு வரவில்லை. அவள் கண்டதெல்லாம் அவளுடைய அழகு, அவளுடைய அவள் சேர்த்து வைத்திருந்த சொத்து, அதுதான் பெரும் சிறப்பாக தெரிகின்றன ஒழிய இதெல்லாம் இவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதை அவள் உணரவே இல்லை. ஒரு சமயம் தங்கைக்கு டார்சி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இவள் அருகில் சென்று தானும் ஜார்ஜியாவும் விசாரித்ததாக ஒரு வரி சேர்த்து எழுத சொல்கிறாள். அதை கூட அவன் பொருட்படுத்தவில்லை, அமைதியாக அவன் எழுதி கொண்டே போகிறான். இவள் தன்னை பற்றி எப்போது பேச்சு எடுத்தாலும் டார்சி அந்த பேச்சை லிசியை பற்றி பேச்சாக மாற்றுகிறான். தன் கண்ணீரிலேயே லிசியுடன் நடனமாட முயற்சி செய்கிறான். இது இல்லாம நேரடியாக இருந்தாலும் தன்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று அவளிடம் இருக்கிறது. அதை தேடித்தான் அவன் போகிறான். தன்னுடைய அழகோ தன்னுடைய சொத்தோ அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. அவளுடைய தனித்தன்மை, அவளுடைய ஒளி புரிஞ்ச கண்கள் தான் அவனை ஈர்க்கின்றன. அது தன்னிடத்தில் இல்லை, அதனால் தான் தன்னால் அவனை கவர் பண்ண முடியவில்லை என்ற அறிவு அவளுக்கு எட்டவே இல்லை. உணர்ச்சியின் பிடியில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய குறைகளே தெரிவதில்லை என்று நான் சொல்லியது போல, கடைசி வரையிலும் தன்னுடைய குறையே தெரியாமல் அவன்தான் ரெஸ்பான்ஸ் வழங்கவில்லை, அவன்தான் ரெஸ்பான்ஸ் வழங்கவில்லை என்று இறுதி வரை முயற்சி செய்து ஏமாந்துதான் போகிறானே ஒழிய, ஒரு தடவையும் தன்னுடைய அணுகுமுறை மாற்றிக்கொள்ள அவள் தயாராக இல்லை. அவள் இப்படியெல்லாம் இந்த கதையை பற்றி எழும்பிய ஒரு ஆறு காமன் சென்ஸ் கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்தவரை நான் பதில் அளித்திருக்கின்றேன். இந்த பதில் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த வகையில் இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருக்கின்றேன். இவை என்னுடைய பதில்கள் என்று கூட சொல்ல முடியாது. ஒரு வகையில் பார்த்தா என்னுடைய தாப்பனாருடைய பதில்கள். அவர் இந்த கதையை ஆழ்ந்து பல தடவை படித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக புரிந்து கொண்டவர். ஆகவே அவர் அளித்த பதிலை நான் உங்களுக்கு அளித்திருக்கிறேன் என்றால் அது அநேகமாக ஏற்புடையதாக தான் இருக்கும். பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் கூட நம்முடைய அறிவுக்கு பொருத்தமாக இருந்திருக்காது. நமக்கே தெரியாமல் வாழ்க்கையின் ஆழத்தில் இயங்குகின்ற சக்திகளுக்கு நாம் கட்டுப்பட்டு விடுகிறோம். அந்த சக்திகள் என்ன முடிவை வழங்குகின்றனோ அந்த முடிவுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமே தவிர நம்முடைய காமன் சென்ஸ் ஏற்றபடியாக எந்த முடிவும் நமக்கு கிடைப்பதில்லை. லிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். டெம்பிளில் நுழைந்தவுடன் இந்த மாளிகையை தான் எஜமானியாக இருக்கலாமே என்று ஒரு நிமிடம் நினைக்கிறாள். அந்த ஒரு நிமிடம் நினைத்ததற்கே அவன் நேற்று வரை அங்கே வர வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டவன் உடனே கண்ணெதிரில் மாயமாக காட்சி அளிக்கிறான். இதே நம்முடைய காமன் சென்ஸால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எப்படி இப்பொழுதுதான் அவனை பற்றி நினைத்தேன், இந்த இடத்துல தான் எஜமானியாக இருக்கலாமே நினைத்தேன், உடனே இவனை வந்து காட்சி அளிக்கிறான், இது எப்படி சாத்தியம் என்று நாம் வியந்து போகிறோம். ஆனால் இங்கே நாம் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல தான் எஜமானியாக இருக்கலாமே என்று அவர் என்ன வருகிறது என்றால் அந்த அளவுக்கு அவர் வருத்தப்படுகிறார் என்று அர்த்தம். உணர்வுகளுக்கு இருக்கின்ற வலிமையை பாருங்கள். உணர்வுகளுக்கு இடம் கொடுத்த உடனே இடம் காலம் சூழல் என்று எதையுமே கருதாமல் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவை அடுத்த நிமிடமே ஆளை அங்கே கொண்டு வருகின்றன. அறிவு ரீதியாக செயல்படும் பொழுது இப்படித்தான் காலதாமதமாகும். ஆனால் அதே சமயத்தில் உணர்வு ரீதியாக செயல்படும் போது காலம் ஒரு பொருட்டே இல்லை, மின்னல் வேகத்தில் ரிசல்ட் கிடைக்கும் என்று நமக்கு தெரிகிறது. ஆக இந்நாள் வரை உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் இப்பொழுது அந்த புதிய கண்ணோட்டத்துடன் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து கதையை நாம் பார்க்கும் பொழுது உணர்வுபூர்வமான சக்திகள் எந்த அளவுக்கு அந்த கதையை நிர்ணயிக்கின்றன என்று இப்பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது ஜேனுக்கு இருந்த அபார நல்லெண்ணம், ஷார்லட்டுக்கு இருந்த வயதுக்கு மீறிய ஒரு பக்குவம், இந்த பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம், இவையெல்லாம் தான் கதையை நிர்ணயித்திருக்கின்றன ஒழிய நம்முடைய மேலோட்டமான அறிவுக்கு ஏற்றபடி கதையில் எதுவுமே நடக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி சமூகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் காமன் சென்ஸுக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அதே சமயத்தில் சமூகத்தில் புரட்சி வெடிக்கும் பொழுது இதுநாள் வரை மனிதர்களிடத்தில் நாம் காணாத உயர்ந்த குண விசேஷங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி அந்த உயர்ந்த குண விசேஷங்கள் வெளிப்படுகின்ற நேரம் டிஎன்பியை எழுதுகின்ற நேரமாக அமைந்துவிட்டது. அதனால்தான் பிரபு வம்ச அகம்பாவத்தில் மூழ்கியிருந்த டார்சி போன்ற பணக்கார இளைஞனிடம் தூய அன்பை தேடுகின்ற ஒரு பேர் ஆர்வம் வெளிப்பட்டிருக்கிறது. யாரையும் எந்த நேரத்திலும் தப்பாக பேச முடியாத, நினைக்க முடியாத ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்லெண்ணம் ஜெயனிடம் வெளிப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நெருக்கமான உணர்வாக இருந்தாலும் அந்தரங்க விஷயங்களை அவர்களாக சொன்னால் ஒழிய நாம் கேட்டுக்க கூடாது என்ற ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்ட்னர் அவர்களிடம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆக இறுதியில் என்ன சொல்ல விரும்புகிறேன், கதையை நம்முடைய காமன் சென்ஸுக்கு எதிர்பார்த்தபடி ஜெயநாசன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் என்றால் கதை முதலில் இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்காது. கிறிஸ்டி டார்சியின் திருமண புகுதலை மறுத்த பிறகு நேரடியாக டார்சி பிங்லியிடம் சென்று உங்கள் திருமணத்தை கெடுத்ததால்தான் என்னுடைய திருமணத்துக்கே அவள் மறுக்கிறாள். உங்கள் திருமணத்திற்கு நான் காட்டிய எதிர்ப்பை விட்டுவிடுகிறேன். நீ பேசாமல் அவளிடம் முறைப்படி உன் திருமண விருப்பத்தை தெரிவித்து அவளை முறைப்படி கல்யாணம் செய்து கொள். நான் தெரிவித்த எதிர்ப்பை விட்டுவிட்டேன். நான் பச்சை கொடி காட்டுகிறேன் என்று தெரிந்தால் அவளுக்கும் என்மேல் இருந்து கோபம் போகும், எனக்கும் வழி பிறக்கும் என்று அப்படி அந்த டைரக்ட் காமன் சென்ஸ் அப்ரோச்சை அவன் கடைபிடித்தான். இந்த கதை அப்பொழுதே முடிந்து விட்டிருக்கும். அநேகமாக அவள் டார்ச்சி அப்படி சொல்லி பிங்கிலின் மனதை மாற்றி முறைப்படி ஜேனை திருமணம் செய்து கொண்டிருந்தாள். சரி, ஏதோ ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தான், இப்பொழுது மனம் மாறிவிட்டான், நல்லபடியாக திருந்து விட்டான். சரி, அவனுடைய திருமண விருப்பத்தை நானும் ஏற்றுக்கொள்வேன் என்று அவள் பணிந்து வந்திருப்பாள். கதை அத்துடனே முடிந்து விட்டிருக்கும். ஆனால் என்னமோ தெரியவில்லை, கதாசிரியர் அவர்கள் அந்த நேரடி அணுகுமுறையை இங்கு கையாளவே இல்லை. அவள் நீ ஜென்டில்மேன் இல்லை என்று சொல்லிவிட்டாள். அப்படி என்றால் அந்த ஜென்டில்மேன் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும், அவளிடம் நான் நல்ல பெயர் வாங்க வேண்டும். அவளை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது இரண்டாம் பட்சம். ஜென்டில்மேன் என்ற இடத்திற்கு தான் மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரே குறியாக இருந்தான் அவன். அதற்கு வாழ்க்கை எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான். இப்படி நேரடி அணுகுமுறையை தவிர்த்து ஒரு இன்டைரக்ட் அணுகுமுறையை அவன் கடைபிடித்ததால் தான் கதை இந்த அளவிற்கு எக்ஸ்ட்ராவாக வளர்ந்திருக்கிறது. அப்படி வளர்ந்ததால் தான் என்னவோ டார்சி லிசிய போன்ற இவர்களுடைய உயர்ந்த குண விசேஷங்கள் நமக்கு தெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இப்படி நேரடி அணுகுமுறையை கடைபிடிக்காமல் இன்டைரக்ட் அணுகுமுறையை கடைபிடித்ததற்கு கதாசிரியருக்கு நாம் ஒரு வகையில் நன்றி தெரிவிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவை இதோடு முடித்துக் கொள்கிறேன்.
சொற்பொழிவு ஆற்றிய அசோகன் சார் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சொற்பொழிவில் கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீட்டிங்கை கன்க்ளூட் செய்கிறேன்.